إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله، إمام أبو جعفر الطحاوي رحمة الله عليه அவர்கள் எழுதிய அல் அகீதத்து தஹாவியா, அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைகளை பற்றி நாம் படித்து வந்தோம். இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் காலை அமர்விலே 10 விஷயங்களை நாம் படித்தோம். இப்போது இன்ஷா அல்லாஹ் நாம் 11வது குறிப்பிலிருந்து படிக்க இருக்கின்றோம். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை பற்றி நமக்கு சொல்லும் போது خالقٌ بلا حاجةٍ، சொல்லுங்க خالقٌ بلا حاجةٍ، رازقٌ بلا مؤونةٍ، خالقٌ بلا حاجةٍ، رازقٌ بلا مؤونةٍ. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் எல்லா படைப்புகளையும் படைத்தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகள், சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும், ஊர்ந்து செல்லக்கூடிய சின்ன எறும்பிலிருந்து ஜிப்ரீல் வரைக்கும், வானத்திலிருந்து பூனை வரைக்கும், மேகத்திலிருந்து மழை வரைக்கும், எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன் யார்? அல்லாஹு தஆலா. சரி, அல்லாஹ் படைத்தானே, ஏதாவது தேவையின் அடிப்படையிலே படைத்தானா? அல்லாஹ்க்கு ஏதாவது உதவி தேவை, அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆதரவு தேவை, அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலையா இருப்பதற்கு ஏதாவது இதெல்லாம் படைச்சாதான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் நிலையா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையின் அடிப்படையிலே படைத்தானா என்றால் அறவே இல்லை. அதுதான் இமாம் சொல்றாங்க, ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், எல்லா வஸ்துக்களையும் அவன் படைத்தான், அவன் ஒருவன் தான் படைப்பாளன், ஆனால் இவற்றை அவன் படைத்தது தேவையின் அடிப்படையில் அல்ல. அப்ப நம்ம ரெண்டு விஷயங்களும் இந்த இடத்துல நம்பணும். ஒரு விஷயம், அல்லாஹுதான் எல்லா படைப்புகளையும் படைத்தவன். ஒரு விஷயம் என்ன? அல்லாஹுதான் எல்லா விஷயங்களையும் படைத்தவன். இரண்டாவது, அல்லாஹ் படைத்தது இந்த படைப்புகளின் தேவையின் அடிப்படையில் அல்ல. அதாவது தனக்கு இந்த படைப்புகள் தேவை என்ற அடிப்படையில் அல்ல, படைப்புகளை படைத்தான் அவற்றின் பக்கம் அவன் தேவையானவன் என்பதற்காக அல்ல. புரியுதா? புரிஞ்சுங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா தான் எல்லாத்தையும் படைச்சான். அவன் படைச்சதனுடைய நோக்கம் என்ன? வேற வேற நோக்கம் இருக்கு. எதற்காக அவன் படைக்கவில்லை? அவனுக்கு தேவை என்பதற்காக படைக்கவில்லை. இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, எதற்காக வேண்டி கட்டுறீங்க? உங்களுக்கு தேவை. வீடு இல்லைன்னா இப்ப மழையில நம்ம ஒதுங்க முடியாது, வெயில்ல ஒதுங்க முடியாது இல்லையா? இப்ப நீங்க சாப்பாடு செய்றீங்க, எதுக்கு செய்றீங்க? சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், அதுக்காக வேண்டி செய்யறோம். நம்முடைய உடை இருக்கு. இப்படி உலகத்துல நம்ம எது செஞ்சாலும், மனிதர்களோ அல்லது வேற படைப்புகளோ எது செஞ்சாலும், அந்த எல்லா படைப்புகளுமே தான் செய்வதை ஒரு தேவையின் அடிப்படையில் தான் செய்யும். புரியுதா? தேவை இல்லாம எதையும் நம்ம செய்வோமா? அதன் பக்கம் நம்ம தேவை உள்ளவர்களாக இருப்போம். அந்த மாதிரி அல்லாஹ்க்கு ஏதாவது தேவை இருக்குதா? இந்த வானத்தை படைச்சாதான் அவன் இருக்க முடியும், பூமியை படைச்சாதான் அவன் இருக்க முடியும், அந்த மாதிரியான தேவைகள் அறவே அல்லாஹ்விற்கு இல்லை. சரி, இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஷேக் ஃபௌசான் அவர்கள் சில குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு எழுதுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை படைத்தான். சரியா? ஏன் அல்லாஹ்க்கு நம்ம தேவைங்கிறதுக்காக வேண்டியா? அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான் நாம் அவனை வணங்குவதற்காக. 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம், அத்தியாயம் 51 வசனம் 56.
وما خلقت الجن والانس الا ليعبدون.
ஒமா ஹலகுது, நான் படைக்கவில்லை ஜின்களையும் மனிதர்களையும், அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர. ஒமா ஹலகுது ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. அப்ப அல்லாஹு தஆலா நம்மை ஏன் படைத்தான் என்பதாக சொல்கிறான். ஏன் படைத்தான்? நாம் அவனை வணங்க வேண்டும். அப்ப உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதான் அல்லாஹ் சொல்றானே ஒரு நோக்கத்துக்காக படைச்சான்னு சொல்லிட்டு. ஆமா, கண்டிப்பா நோக்கத்துக்காக தான் படைச்சிருக்கான். ஆனா அந்த நோக்கம் அவனுக்கு தேவை என்பதற்காக அல்ல. என்ன அர்த்தம்? நம்மை அல்லாஹ் படைத்தான் எதற்காக? நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வணக்கம் அவனுக்கு தேவை என்பதற்காக அல்ல. அல்லாஹ் நம்மை படைத்து இந்த அடியார்கள் என்னை வணங்கினால் நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவேன். அப்ப வணக்க வழிபாட்டின் பக்கம் தேவை உள்ளவர்கள் யாரு? நாம். ஏன் அல்லாஹ வணங்கினா இந்த இபாதத்து நம்மை அல்லாஹோட கொண்டு போய் சேர்க்கும், அல்லாஹ்விடத்தில் நமக்கு சொர்க்கத்தை தேடித்தரும், இந்த இபாதத்து நம்முடைய வாழ்க்கையை சரியாக்கும். அப்ப இபாதத்தின் பக்கம் அடியார்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களே தவிர அல்லாவுக்கு அந்த இபாதத்து தேவை இருக்குதா? அதாவது அடியார்கள் எல்லாம் வணங்கினாதான் அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கும், அடியார்கள் வணங்கவில்லை என்றால் அல்லாவுடைய ஆற்றல் குறைஞ்சு போயிடும், அல்லாவுடைய கண்ணியம் அல்லாவுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும், அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? அறவே கிடையாது. இப்ப பாருங்க ரெண்டு வசனங்கள், சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 8வது வசனம், ரொம்ப தெளிவா ஆணித்தரமா அல்லாஹ் அழுத்தி சொல்றான், மனிதர்களே இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, நீங்க மட்டுமல்ல இந்த பூமியில உள்ள எல்லாருமே சேர்ந்து என்ன நிராகரிச்சிட்டாலும் சரி எனக்கு ஒண்ணு ஆக போறதில்ல. மனிதர்களே நீங்க மட்டுமல்ல இந்த பூமியில உள்ள எல்லாரும் சேர்ந்து என்னை நிராகரித்து விட்டாலும் சரி, இன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் எப்போதும் முற்றிலும் நிறைவானவன். நிச்சயமாக அல்லாஹ் நிறைவானவன், எல்லா நிறைவும் அவனிடத்தில், அவனுடைய சிஃபாத்துகள் அவனுடைய உயர்ந்த தன்மைகள் எப்போதுமே சொல்லுங்கம்மா குறைந்து விடாது. அடியார்கள் வணங்குறதுனால கூடவும் செஞ்சிடாது, அடியார்கள் நிராகரிக்கிறதுனால அடியார்கள் மறுத்து விடுவதனால குறையவும் செய்யாது. ஹமீதுன் புகழுக்குரியவன், அவன் நாம் வணங்குவதற்கு முன்னாடி அவன் புகழுக்குரியவனாக இருந்தான், நாம் வணங்கும் போதும் புகழுக்குரியவனாக இருக்கிறான். நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் அவனை வணங்கவில்லை என்றாலும் அவன் புகழுக்குரியவனாகவே இருப்பான். 39வது அத்தியாயத்தில் 7வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், மனிதர்களே நீங்கள் நிராகரித்தால், தெளிவா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி சொல்கிறான், நீங்கள் நிராகரித்து விட்டால் யாரா இருந்தாலும் சரி, யாரு கெட்ட பாதையில போனாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான் இந்த பாருங்க எனக்கு உங்கள் தேவை அறவே இல்லை. ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், நாம் தான் அல்லாஹ்விடத்திலே தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல சூரா அர்-ரூம், சரி இதை எழுதிக்கோங்க, சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 15வது வசனம், சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 15வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ உலக மக்களே, அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹு தஆலா அவன்தான் முழுமையாக நிறைவானவன் புகழுக்குரியவன். அப்ப யாருடைய தேவை யாருக்கு இருக்கிறது? அல்லாஹுடைய தேவைதான் நமக்கு இருக்கிறதே தவிர நம்முடைய தேவையோ நம்முடைய இபாதத்துடைய தேவையோ நம்முடைய அமல்களுடைய தேவையோ அல்லாஹுவிற்கு அறவே இல்லை. அப்ப இந்த இடத்துல இமாம் அவர்கள் சொல்வத நம்ம நல்லா புரியணும், ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், அல்லாஹு தஆலா நம்ம எல்லாரையும் படைத்தான் தேவை இல்லாமல், அதாவது நம் பக்கம் அவன் தேவை உள்ளவன் என்பதற்காக படைக்கவில்லை, ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறான். அது ஒன்னொன்னையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, மனிதர்களை ஜின்களை நாம் அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக படைச்சான், மற்ற உலக வஸ்துக்களை அந்த பொருள்கள் மனிதர்களுக்கு நன்மையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைச்சிருக்கிறான், அந்த மாதிரி ஒரு ஒரு குறிக்கோளுக்காக படைச்சிருக்கிறான். ஆனா அந்த குறிக்கோளுக்காக படைக்கும் போது இப்படிலாம் படைக்கிறது அவனுக்கு தேவை என்பதற்காக அல்ல. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம நல்லா தெளிவா புரியணும். ஒன்று, அல்லாஹு தாலா தான் எல்லாவற்றுக்கும் படைப்பாளன், படைத்தது தேவைக்காக அல்ல. அடுத்ததாக சொல்கிறார்கள், ராஜிகுன் பிலா மவுனத்தின், ராஜிகுன் பிலா மவுனத்தின். அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளுக்கும் அவன் தான் ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன். உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அவன்தான் உணவளிக்கக்கூடியவன். புரியுதா? இந்த பூமியில அல்லாஹுடைய ரிசுக்க சாப்பிடாத, அல்லாஹுடைய ரிசுக்கின் பக்கம் தேவையாகாத எந்த ஒரு உயிரினத்தையாவது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹு தாலா தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் இல்லை. அதற்கு உணவளிப்பது அல்லாஹுவின் மீது கட்டாய கடமையாக இருந்தே தவிர, புரியுதுங்களா? இந்த பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் இல்லை. அதற்குரிய உணவை அல்லாஹு தாலா தன் மீது கடமையாக்கியே தவிர, அப்ப எல்லாவற்றுக்கும் ரிசுக்கு தரக்கூடியவன் யாரு? அல்லாஹ்தான். ரிசுக்குடைய வழிகள் நிறைய இருக்கலாங்க. இப்ப உதாரணமா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கறாங்க. இப்ப தாய் அந்த குழந்தைக்கு ரிசுக்கு பால் மூலமா கொடுக்கறாங்க. வெளிரங்கத்தில் பாக்குறதுக்கு தாய் கொடுக்கற மாதிரி இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கும் ரிசுக்கு கொடுத்தவன் யாரு? கொடுப்பவன் யாரு? அல்லாஹ்தான். ஏன்னா அந்த தாயையும் அந்த தாயினுடைய மடியிலே பாலையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ்தான். அப்ப ரிசுக்குடைய வழிகள் ஏராளமா இருக்கலாம். இப்ப உதாரணமா சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க யாருடைய வளர்ப்புல வளர்றாங்க? தாய் தந்தையுடைய வளர்ப்புல. தந்தை சம்பாதிக்கிறாரு, தாய் இடத்துல கொடுக்கிறாரு, தாய் சமைச்சு கொடுக்கறாங்க. இப்ப வெளிரங்கத்துல சபப் எப்படி இருக்குது? பெற்றோர்கள் உணவளிப்பதாக. ஆனா உண்மையில் உணவளிப்பவன் யாரு? ஏன்னா இந்த பெற்றோர்களை படைத்தவன், அந்த தந்தைக்கு ரிசுக்குடைய வாழ்வாதாரத்தை லேசாகி கொடுத்தவன் யாரு? அல்லாஹ். அந்த பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைய வளர்ப்பதற்கு அல்லாஹ் வேறொருத்தங்களை நிர்ணயிக்க போறான். எல்லாரையும் பெற்றோர்கள் தான் வளர்த்தாங்களா? எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் போதே தந்தை இறந்துடுறாங்க. அந்த குழந்தை பிறந்து உலகத்துக்கு வரும் பொழுதே தந்தை இருக்கிறது இல்ல. அப்ப யார் உணவளிச்சா அந்த குழந்தைக்கு? அல்லாஹ்தான். அப்ப உலகத்தில் அஸ்பாபுகள் இருக்கு, ஆனா அந்த அஸ்பாபுகள் ரிசுக்கை படைப்பதில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ரிசுக்கை படைப்பதில்லை. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? விவசாயம் செய்றீங்க, உங்களுடைய விதைகளை விதைக்கிறீங்க, அறுவடை செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுது? ஓ சரி, விவசாயி, அவர் வந்து விவசாயம் செஞ்சாரு, அறுவடை செஞ்சாரு, அவர் ரிஸ்க்கை கொண்டு வந்தார். ஆனா இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி அல்லாஹ்வுடைய அருளும் நாட்டமும் இருக்கிறதா இல்லையா? விவசாயி அந்த விதைய எங்க இருந்து கொண்டு வந்தாரு? அந்த விதைய முதல்ல படைச்சது அல்லாஹ் தானே. அந்த விதையை எங்க விதைக்கிறாரு? அவர் படைச்ச, அவர் உருவாக்கின பூமியில விதைக்கிறாரா? அல்லாஹ் படைச்ச, அல்லாஹ் உருவாக்கின மண்ணுல பூமியில விதைக்கிறாரா? அந்த விதைக்கு விவசாயி அவரா உருவாக்கி மழையை கொண்டு வராரா? அவரா உருவாக்கி தண்ணியை கொண்டு வராரா? அல்லது அல்லாஹ் பெய்ய வைக்கக்கூடிய மழையிலிருந்து, அல்லாஹ் பூமியிலிருந்து உருவாக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து அதற்கு தண்ணி பாய்ச்சறாரா? அப்ப எங்க போனாலும் சுத்தி சுத்தி அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவை உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பை கொண்டுதான் இன்னொரு படைப்பு உருவாகுது. மழையை கொண்டு, மண்ணை கொண்டு தானியங்கள் உருவாகுது. மனிதனுடைய ஒரு முயற்சி வெளிரங்கத்தில், அவ்வளவுதான் இல்லையா? அப்ப உணவு அளிக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். மண்ணும் கிடையாது, மழையும் கிடையாது. மண்ணு கடைசியில ஒரு சபபு தான், மழையும் ஒரு சபபு தான். எப்படி மனிதன் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஒரு சபபா இருக்கிறானோ, அந்த மாதிரி மண்ணும் ஒரு சபபு, மழையும் ஒரு சபபு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு இமாம் சொல்றாங்க, வானம் இனிமேலுக்கு மழையே பொழியாது, பூமி இனிமே விதையே, பூமியில எந்த விதையுமே விதைக்காது, எதுவுமே விளையாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒருத்தர் நினைக்கிறாரு, அல்லாவே இனி வானத்துல மழையே பொழியாதே, வானம் இரும்பா மாறிடுச்சே, பூமியெல்லாம் செம்பா மாறிடுச்சே, இனிமே பூமியில எதுவுமே முளைக்காதே, அல்லாஹ் நமக்கு எப்படி உணவளிப்பான் அப்படின்னு ஒருத்தர் நினைத்தார் என்றால், அவன் அல்லாஹுடைய ரஸ்ஸாக்கியன், அல்லாஹுதான் உணவளிப்பவன் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. புரிஞ்சுச்சா இல்லையா கேக்குறேன். சொர்க்கத்துல மழை பெய்யுமாமா? சொர்க்கத்துல மழையும் கிடையாது, சொர்க்கத்துல விவசாயமும் கிடையாது. அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கறானா இல்லையா? கொடுக்கறானா இல்லையா? அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உலகத்தில் அல்லாஹ் ஒரு சபப் ஆக்கியிருக்கிறான், இந்த சபபே இல்லைனாலும் அல்லாஹு தாலா ரிசுக்கை கொடுப்பான். அப்ப அல்லாஹு தாலா ரிசுக்கை கொடுப்பதற்கு அவனுக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுக்கறான்ல, அதனால அவனுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? இப்ப உங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு சமைப்பீங்க, மூணு பேருக்கு சமைப்பீங்க, சரி திடீர்னு அஞ்சு பேர் விருந்தாளி வந்துட்டாங்க, ஒரு நாளைக்கு சமைப்பீங்க, ரெண்டாவது நாள் சமைப்பீங்க, மூணாவது நாள் உங்க வீட்டுக்கார்ட்ட செய்ய போயா வேலை இல்லையா, போய் கடையில வாங்கி குடியான்றுவீங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நடக்கிறத சொல்லுங்க. என்னமா இப்படி தினைக்குமா நான் அஞ்சு பேருக்கு ஆக்கி கொடுத்துட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. மனிதர்களால அப்படித்தான், அதாவது சடை வடைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு சிரமம். இப்ப சாப்பாடு ஆகணும்னா சும்மாவா இருக்கு, நாலு கறியை வாங்கிட்டு வரணும், நாலு காய்கறியை வாங்கிட்டு வரணும், நாலு சாமான் அடுப்பு பத்த வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அல்லாஹ்க்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம, ரப்புல் ஆலமீனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு மீனுக்கு அவன் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகாயத்துல எவ்வளவு பறவை பறக்குது, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறான். காடுகள்ல எவ்வளவு மிருகங்கள் விலங்குகள் இருக்கு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறான். எவ்வளவு மனிதர்கள் அவங்களுக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாத்தையும் அல்லாஹ் உற்பத்தி செய்யறான், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுத்தல ஜிப்ரீல் அனுப்பிடே, மனுஷனுவலா ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாம இருக்கா, ரொம்ப எக்கனாமிக்கா கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி எங்கேயாவது அல்லாஹ் சொல்லிருக்கானா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, எக்கனாமிக் பட்ஜெட் போடுங்க, ரொம்ப காசு செலவு பண்ணாதீங்க, ரொம்ப அது செலவு பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் வரவு லிமிட்டா இருக்குது அப்படின்னு மனுஷன் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் என்னைக்காவது சொல்லிருக்கானாமா சொல்லுங்க. அப்ப ராஜிக்கும் பிலா மவுனத்தின், நம்முடைய ரப்புடைய விஷயத்துல நம்ம எப்படி நம்பணும், என்னுடைய ரப்பு தான் எனக்கு ரிஸ்க்கு கொடுக்கறான், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அவன் தான் ரிசுக்கு கொடுக்கிறான். அப்படி ரிசுக்கு கொடுப்பதில் அவனுக்கு விலாம ஊனத்தின் எந்த சிரமமும் கிடையாது. சூரா அல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 60வது வசனம் அல்லாஹ் சொல்றான், மனுஷனே நீங்க வெளியூர் போகும்போதெல்லாம் சாப்பாடு கட்டிட்டு போறீங்களே, போறீங்களா இல்லையாமா? வெளியூர் போகும்போது காலையில எந்திரிச்சு அதை பொறிச்சு இதை பொறிச்சு கட்டி கட்டுன்னு அடிக்கிட்டு போறீங்களே. அல்லாஹ் சொல்றான், மனுஷ பயல கொஞ்சம் கால்நடைகளை பாருங்கடா, கொஞ்சம் இந்த கால்நடைகளை பாருங்கடா, இந்த பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்கடா, அது பாட்டுக்கும் பறக்குது, அது பாட்டுக்கும் பயணம் செய்து தன்னுடைய சாப்பாட்டை தன்னுடைய முதுகுல அது தூக்குறதே கிடையாது, அது பாட்டுக்கும் போது அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பான்னு அல்லாஹ் சொன்னாண்டே. அந்த கால்நடைகளுக்கு அந்த பறவைகளுக்கு ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் தான் உனக்கு ரிசுக்கு கொடுக்கறான். புரியுதா? وكاين من دابه لا تحمل رزقها الله يرزقها واياكم எத்தனையோ கால்நடைகள் அவை தன்னுடைய உணவை சுமந்து செல்வது கிடையாது, அல்லாஹ் தான் அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கின்றான். وهو السميع العليم அவன் அனைத்தையும் நன்கு செவியுறுபவன், அனைத்தையும் நன்கு அறிந்தவன். اللهم صل على نبينا محمد. அப்ப அடியார்களுக்கு என்னென்ன ரிஸ்க் தேவைப்படுதோ அந்த ரிஸ்க்குகள் எல்லாவற்றையும் படைத்து அவற்றுக்கு அந்தந்த நேரத்தில் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். புரியுதா? இப்ப நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஒரு வகையான உணவு, வடநாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு வகையான உணவு, ஆஸ்திரேலியா, இப்படி அந்தந்த கண்டம் மாற மாற, அந்தந்த சூழ்நிலைகள் மாற மாற, யாருக்கு என்ன ரிசுக்கு தேவையோ அந்த ரிசுக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இதுல ஏதாவது அவனுக்கு சிரமம் இருக்கா? எந்த சிரமமும் இல்லை. அடுத்து சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளிலே நாம் நம்ப வேண்டியவை, முமீதுன் பிலா மகாஃபத்தின், சொல்லுங்க, முமீதுன் பிலா மகாஃபத்தின். அல்லாஹு தாலா தான் மௌத்தை கொடுக்கக்கூடியவன். நமக்கு மௌத்த கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். யாரு இயற்கையா மௌத்தா போனாலும் சரி, அல்லது அவர்களாக மௌத்த தேடிக்கொண்டாலும் சரி, மௌத்தை கொடுப்பவன் யாரு? அல்லாஹுதான். சரி, அப்படி மௌத்த கொடுக்கறதுனால அல்லாஹு தாலாவுக்கு ஏதாவது பயம் இருக்கா? அல்லாஹுதான் மரணிக்க வைக்கின்றான், ஒருவருடைய உயிரை அவன் தான் வாங்குறான், அவனுக்கு யாருடைய பயமும் கிடையாது. ரப்புல் ஆலமீனுக்கு யாருடைய பயமும் கிடையாது. சூரா வல்லைல் இதா யர்ஷா அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அந்த சமூது கூட்டத்தார்களை அல்லாஹ் தரைமட்டமாக்கி விட்டான், கடைசியில முடிக்கும் போது வலா யகாஃபு உக்குபாஹா, அல்லாஹு தஆலா அவர்களின் முடிவை பயப்படவில்லை. அவங்க ஏதாவது அல்லாஹ்வை செஞ்சிட முடியுமா? இப்ப பூமியில எத்தனை பேர் அல்லாஹ் மௌத்தாக்குறான், யாராவது அல்லாஹ்வுக்கு எதையாவது ஒன்ன கெடுத்துட முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். பெரிய பெரிய அரசர்கள், இந்த உலகத்தை ஆண்ட பெரிய பெரிய மன்னர்கள், பெரிய பெரிய படைகள், பெரிய பெரிய சிப்பாய்களை உடைய ரொம்ப பெரிய தளபதிகள் மலக்குல் மௌத்து போய் புசுக்குன்னு புடிங்கிட்டு போயிடுவார். அவருக்கு ஏதாவது பயம் இருக்கா? என்னடா அது இவ்வளவு பெரிய படை வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய டேங்கி வச்சிருக்கிறாரு, அணு ஆயுதம் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய மிசைல் வச்சிருக்கிறாரு, என்ன செஞ்சிட முடியும்? அல்லாஹ் யாராவது ஏதாவது செஞ்சிட முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப முமீதுன் பிலா மகாஃபத்தின், அவன் படைப்புகளுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியவன், அதில் அவனுக்கு யார் மீதும் எந்த விதமான பயமும் இல்லை. அப்ப எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தங்களுக்கு மௌத் கொடுக்கறான்? இந்த பூமியில யாரு எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அதற்கு ஒரு தவணையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த தவணை முடிந்தவுடனே அல்லாஹு தஆலா உயிரை வாங்கி விடுவான். அப்ப இந்த துன்யா யாருக்கு நிரந்தரமானது கிடையாதுங்க, நிரந்தரமானதா? நமக்கு முன்னாடி உள்ள நம்ம பாட்டை முப்பாட்டை, முப்பாட்டனுடைய அத்தா அவருடைய பாட்டை, அவருடைய முப்பாட்டை அந்த முப்பாட்டனுடைய அத்தா அவருடைய பாட்டை, அவருடைய முப்பாட்டை அந்த முப்பாட்டனுடைய அத்தா அவருடைய பாட்டை, அவருடைய முப்பாட்டை, யார் இருக்கா அந்த உலகத்துல? யாரும் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து எல்லாரும் இப்ப கபர்ல போய் தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படித்தான், புரியுதா இல்லையா? அப்ப இந்த துன்யாவை அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அழிவதற்காக படைத்திருக்கிறானே தவிர நிரந்தரத்துக்காக படைக்கவில்லை. அப்ப இந்த உலகத்துல யாராவது நிரந்தரமா இருப்பாங்களா? ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன், நபியே நீங்களும் மௌத்தா போயிடுவீங்க, நபியே நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள், இவர்களும் மௌத்தாகி விடுவார்கள். யார பார்த்து சொல்றான்? அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிய பார்த்து சொல்றான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயம் 30வது வசனம், நபியே நிச்சயமா உங்களுக்கு மௌத் இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் மௌத்துன்னு சொன்னாலே எல்லாரும் வாய பூத்திடுவாங்க, அப்படிதானமா? மௌத்துனா ஒரே பயம் எல்லாருக்கும், ஏன்னா அமல் இருந்தாதானே, அமல் இல்லைங்கிறதுனால பயம், செஞ்சு வச்சிருக்கிறதுலாம் மூட்டை மூட்டையா பாவம், அதனால யாராவது மௌத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏண்டா ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு வாய பூத்துறான்னு, அதுவும் மகரிபுக்கு பின்னாடி மௌத்துன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அம்மாக்காரங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டாங்க, அவ்வளவு பயம் மௌத்த பத்தி. ஏன்னா அவ்வளவு துன்யா மேல ஹிருசு, துன்யா மேல அவ்வளவு ஹிருசு, பேராசை, வாழணும் வாழணும்னு ஆசை. ஒரு மூமின் அப்படி இல்லைங்க, அல்லாஹ்வை நம்பினவன் எப்போதுமே மூட்டையை கட்டிட்டு ரெடியா இருப்பான். எந்த மூட்டையை கட்டிக்கிட்டு? அமல்களை கட்டிக்கிட்டு, தங்கம் வெள்ளி செயின் கோல்டு நெக்லஸ் பணத்து மூட்டையை கிடையாது, எதை கட்டிக்கிட்டு? அமல். கரெக்டா அஞ்சு வேலை அன்னைக்கு தொழுதானா பிரச்சனையே கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னமா அன்னைக்கு சதக்கா கொடுத்தானா, அன்னைக்கு நல்லது செஞ்சானா, காலையில எந்திரிச்சோன்னு ஒரு தடவை தௌபா செஞ்சானா, சாயந்தரம் ஒரு தடவை தௌபா செஞ்சானா, இரவுல ஒரு தடவை தௌபா செஞ்சானா, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நான் ரெடி, என்ன எப்ப வேணாலும் கூப்பிட்டுக்க, சரியா இல்லையா? நமக்கு என்ன பெரிய வீடு கட்டிடுவோம், பங்களா கட்டிடுவோம், ஐயோ இதுல ரொம்ப நாள் வாழணுமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப தானே என் புருஷன் கட்டினாரு, மூத்தா போயிட்டா என்ன? இப்படி எதை எடுத்தாலும் துன்யாவை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நகனட்டா வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யாரு போட்டுக்கிறது? செத்து போயிட்டா கபர்ல போய் வைக்க முடியுமாமா? என்ன யாருக்காவது வச்சு பாத்துருக்கீங்களா? நீங்க பெட்டி பெட்டியா வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னமா எங்கம்மா உதவும்? கபர் வாழ்க்கைக்கு உதவுமா? ஒன்றும் உதவாது. அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் நீங்க போட்டு அனுபவிச்சுக்க வேண்டியது. அல்லாவுக்கு நீங்க தர்மம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கபர்ல வரப்போது, ஆக்கிரத்துல வரப்போது, சேர்த்து வச்சு ஜக்காத்து கொடுக்காம வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்ல பெரிய பெரிய பாம்பா வந்து கபர்ல கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீத்துரும், ஆக்கிரத்துல வந்து அதை விட முடிஞ்சு கதை. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னமா சேர்த்து வச்சிருந்தாங்க? மௌத்தா போன உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வெளியில கொண்டு வராங்க, இந்தாங்க உங்க நபி வச்சிருந்த சாமாங்க, ஒரு வாள் இருக்கு, ஒரு கேடயம் இருக்கு, அப்புறமா ரெண்டு சட்ட துணி, ஒரு ஒரு துணி வந்து மேல போத்திக்கிறதுக்கு, ஒன்னு கீழே உடுத்திக்கிறதுக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் ரசூலாக சொத்து கிடையாதுங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட நம்முடைய ரசூலுல்லா எப்படி மூத்தா போறாங்க? ஒரு ஃபக்கீரா மூத்தா போறாங்க, ஒண்ணுமே கிடையாது துன்யால அவங்களுக்கு, அவ்வளவுதான். கலீஃபா அபுபக்கர் துன்யால மௌத்தா போறார். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அரபு நாட்டிலேயே பெரிய பணக்காரர் அவர் தான். இஸ்லாத்துக்கு வந்து கலீஃபா வேற ஆயிடுறார். இஸ்லாமிய ஜனநாயக இஸ்லாமிய அரசாட்சிக்கு அவர் தான் பெரிய கலீஃபா, முதல் கலீஃபா. மௌத்தா போகும்போது ஃபக்கீர், ஏழையா? ஏன் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. கலீஃபா உமர் எவ்வளவு பெரிய, 10 வருஷத்துக்கு மேல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டாங்க. கனிமத்தா தங்கம் வெள்ளி மாணிக்கம் எல்லாம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, உன்ன கூட தனக்கு சேர்த்துக்கல. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சு தர்மம் செஞ்சு கடனாளியாக இருந்தார்கள், அந்த நிலையில மௌத்தா போனாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் ஆகிரத்துக்காக அனுப்பி வச்சாங்க. நல்லா அப்படித்தானே சொல்றான், கத்தி மூலி அன்புசிக்கும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த துன்யால சேர்த்து வச்சுட்டு மனசுல ஆங்கி இருக்குது. கடைசியில மலக்குள் மௌத்து வந்து உயிரை வாங்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் பிரியற மாதிரி ஆகி போயிடு. எல்லாத்தையும் அங்க அனுப்பி வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, சந்தோஷமா போவோம். ஏன், இங்கேதான் நமக்கு எதுவுமே இல்லையா, அனுபவிக்க வேண்டியது எங்க இருக்கு, அங்க இருக்குது, பெஸ்டா இருக்குது, உடனே போயிடுவோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாருமா, சின்ன விஷயத்துக்காக சொல்லிக்கிறேன், அவர் காசு எல்லாம் சம்பாத்தியம் வாங்க 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 எல்லாத்தையும் அவர் ஊருக்கு அனுப்பிடுறாரு. அனுப்பி எல்லாமே இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப திடீர்னு அங்க சொல்றாங்க, உங்களுக்கு விசா முடிஞ்சிருச்சு, நீங்க ஊருக்கு போறனு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா போவாரா இல்லையா? ஏன், எல்லாத்தையும் இங்க சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஊருக்கு வந்தா இனி எந்த பிரச்சனையுமே கிடையாது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம், ஆனா அங்கேயே வீடு வாங்கினாரு, அங்கேயே பங்களா, அங்கேயே காரு, அங்கேயே பிசினஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போச்சுட்டே, 5 வருஷம் எவன் இருக்கான எல்லாம் ஓடுகடா விட்டுட்டு அப்படின்னு. உதாரணத்துக்கு அந்த அரசாங்கம் ஒரு சட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷம் எவன் இருக்கானோ அவன் உடனே ஊருக்கு கிளம்பணும், ஒரு பைசாவை கூட எடுத்துட்டு போக கூடாது, கிளம்புகிடாது. என்ன செய்வான், ஊருக்கே போ தேவையில்லை. இந்த அறிவிப்பு வந்த உடனே அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல செத்துப்பிடுவான் இல்லையா? ஏன், ஐயோ என் ஊரு, ஐயோ என் காரு, ஐயோ என் மங்களா சம்பாத்தியம், ஒண்ணுமே நான் ஊருக்கு சேர்த்து அனுப்பலையே, ஒண்ணுமே ஊருக்கு நான் அனுப்பலையே, என்ன வருது, அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல செத்துப்பிடுவான். அந்த மாதிரி இருக்கிறதா நமக்கு. அல்லாஹு தலையே ஆகிரத்துக்காக வேண்டி வாழுங்கடான்னு சொல்லி துன்யாவுக்கு அனுப்புனா நம்ம ஆகிரத்தை மறந்துட்டு எல்லாத்தையும் இந்த துன்யாவில சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு மலக்குள் மௌத்து வந்து வாழ ஆகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாருனா நம்ம எங்க போக முடியும், அங்க என்ன இருக்கு நமக்கு, புரியுதா இல்லையா? சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை கொடுப்பவன், அவனுக்கு யாருடைய பயமும் இல்லை. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்தானா இல்லையா, எவ்வளவு பெரிய கொடுங்கோல் அரசன், எதுவும் பயமா அவனுக்கு? ஆது கூட்டத்தார்கள் எவ்வளவு பயங்கரமான பலசாலிகள், அப்படியே மலையை குறைஞ்சு வீட்டை கட்டிடுவாங்க, அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி உலகத்துல பெரிய பெரிய கொடுங்கோல் மன்னர்கள், பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா அல்லாவுக்கு யாருடைய உயிரையும் வாங்குவதில் அல்லாவுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. சரி, அப்ப மனிதர்களுடைய நிரந்தர வாழ்க்கை எங்க இருக்கு, ஆகிரத்துலதான் இருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு. மனிதர்களுடைய இபாதத்தினாலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு நன்மை சேரப்போவதில்லை, மனிதர்களுடைய பாவத்தினாலையும் அல்லாஹுக்கு ஒரு இடையூறு போய் சேரப்போறது கிடையாது. அப்ப அல்லாஹ் மனிதர்களை மௌத்தாக்கினாலும் ஹயாத்தாக்கினாலும் அவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான், அந்த திட்டத்தின்படி அல்லாஹு தஆலா அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அடுத்து பாருங்க, பாஇஸுன் பிலா மஷக்கத்தின், பாஇஸுன் பிலா மஷக்கத்தின், அடியார்களை அவன் எழுப்புவான். நம்மளை மௌத்தாக்கிறான்ல, கண்டிப்பா நம்ம அல்லாஹு தாலா ஒரு நாளையில எழுப்புவான். எத்தனை வருஷம் ஆயிட்டாலும் சரிங்க, என்ன நம்மை அல்லாஹு தாலா மறக்கவே மாட்டான். யாரு எஸ்கேப் ஆயிடலாம், இத்தனை கோடி மனுஷர்கள் நம்ம எங்களை அல்லாஹ் பார்க்க போறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிலா மஷக்கத்தின், கண்டிப்பா அல்லாஹ் எழுப்புவான். சரி, அப்படி எழுப்புறதுல அல்லாவுக்கு ஏதாவது கஷ்டமாங்க? எத்தனை கோடிய கணக்கில், நம்ம மனிதனுடைய கணக்கால கணக்கு போட முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அடுத்து இந்த உலகத்தை அழிக்கும் போது கடைசி மனிதர் வர, எத்தனை மனிதர்கள் சுப்ஹானல்லாஹ், இவங்க எல்லாரையும் அல்லாஹு தஆலா எழுப்பணுமே, ரப்பே நீ எப்படி எழுப்புவ, கஷ்டமா உனக்கு சொல்லுங்க, ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்ப நம்முடைய ரப்பு படைப்புகளை படைத்தது மட்டுமல்ல, படைப்புகளுக்கு மௌத்தையும் கொடுப்பான், அதுல அவனுக்கு பயம் கிடையாது. மௌத்தாக்கின படைப்புகளை அவன் மீண்டும் எழுப்பவும் செய்வான், அவனுக்கு அதுல எந்த சிரமமும் இல்லை. இப்ப ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் 28வது வசனம், 31 அத்தியாயத்தில் 28 வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா ஹல்குகும் வலா பஅஸுகும் இல்லா கநஃப்ஸின் வாஹிதா. எத்தனை கோடி உயிர்கள் அல்லாஹ் படைச்சான், அதே போல மௌத்தாக்குனா திரும்ப அந்த உயிர்களை எல்லாம் கரெக்டா மிஸ் ஆயிடாம, அதே போல குழப்படி செஞ்சிடாம, இவருடைய உயிர் அவருடைய உடம்புல தான் போகணும், யாருடைய உயிரோ அவங்களுடைய உடம்புல தான் அந்த உயிர் போகணும், சரியா? இந்த மாதிரி திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமானு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், ஒரு உயிரை படைக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமோ அதுதாண்டா அத்தனை உயிரை படைக்கிறதுக்கும். புரியுதா? ஒரு உயிரை படைக்கிறதுல அல்லாஹ்க்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்ப எப்படி ஒரே ஒரு உயிரை படைப்பதும், அந்த படைத்த உயிரை மௌத்தாக்குவதும், திரும்ப அந்த உயிரை உயிர்ப்பிப்பதும் அல்லாஹ்வுக்கு எப்படியோ, அப்படித்தான் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான உயிர்களை படைப்பதும், அவற்றை மௌத்தாக்குவதும், அவற்றை மீண்டும் உயிர்ப்பிப்பதும். அல்லாஹ்வுக்கு அதுல எந்த விதமான சிரமமும் இல்லை. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் சொல்றேன், சூரா அர்-ரூம் 30 அத்தியாயம் 27 வசனம். ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்றான், وله المثل الأعلى في السماوات والأرض وهو العزيز الحكيم. الله சொல்றான், எல்லா படைப்புகளையும் ஆரம்பமாக படைத்தவன் அவன் தான். புரியுதா? எல்லா படைப்புகளையும், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மீன்கள், எல்லாவற்றையும் ஆரம்பமாக படைத்தவன் யாரு? அல்லாஹ் தான். ஆரம்பமாக இப்போது படைத்துக் கொண்டிருப்பவனும் யாரு? நம்ம சொல்றீங்க, இப்ப யாரு படைக்கிறா? குழந்தை பிறக்குதே, யாருங்க படைக்கிறா? அப்பா அம்மாவா படைக்கிறாங்க? அப்படின்னா எல்லாரும் பெத்துக்க வேண்டியதானே. கால்நடைகள் பிறக்குது, மீன்கள், எல்லாவற்றுக்கும் முதல்ல யாரு படைச்சானோ அவன் தான் இப்போதும் படைத்துக் கொண்டிருக்கிறான். புரியுதா? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த படைப்புகளை படைச்சதுக்கு பிறகு, அவற்றை மௌத்தாக்குனதுக்கு பிறகு, மீண்டும் அவன்தான் உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அட சிந்தனை கட்ட மனுஷனே, மீண்டும் எப்படி எழுப்புவேன்னு நீ சிந்திக்கிறியா, யோசிக்கிறியா, அதை ரொம்ப தூரமா கருதுறியா? அது எனக்கு ரொம்ப ஈஸிடாங்கலாம். வஹுவ அஹுவனு அலைஹி, அது ரொம்ப எனக்கு ஈஸி. என்ன அல்லாஹ் சொல்றான், ஏண்டா ஒரு பொருளை ஆரம்பத்தில் படைக்கிறது உருவாக்குறது கஷ்டமா, உருவாக்குனதுக்கு பிறகு அதை ஒண்ணுமில்லாம பிரிச்சுட்டு திரும்ப அதை உருவாக்குறது கஷ்டமா? ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது உன்னை உருவாக்குறது தான் கஷ்டம், ஏற்கனவே இருந்த நீ தானே, உன்னை அழிச்சிட்டு திரும்ப படைக்கிறது எனக்கு ஏண்டா கஷ்டம்? அது ரொம்ப ஈஸிங்கிறான். அப்ப ரொம்ப ஈஸியா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றான், அல்லாவுக்கு எல்லாமே ஈஸி தான். ரப்புல் ஆலமீனுக்கு ஏங்க ஏன் ஈஸி சொல்லுங்க பாக்கலாம். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் யகூல் லஹு குன் ஃபயகூன். முடிஞ்சு. அல்லாவுக்கு எதுங்க சிரமம்? ஆகுனா ஆகு போயிடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாவுக்கு எதுவுமே சிரமம் கிடையாது. ஆகுனா ஆகி போயிடும், அழினா அழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அப்ப என்ன சிரமம் இருக்கு? எதுவும் இருக்கா? ஒன்னும் கிடையாது. அப்ப பாருங்க, அல்லாஹ் இதுதான் சூரா யாசின்ல 78 வசனம், 36 அத்தியாயம் சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்லி காட்டான், ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சைத்தான் இருந்தான், சைத்தானா மனித சைத்தான். ரசூலுல்லாஹ்வை நேரா கபிரிஸ்தானுக்கு கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு அங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவங்களுடைய எலும்புலாம் கிடந்துச்சு, அதை எடுத்தான், நல்லா அடிச்சான், ஒரு கருங்கல் எடுத்து நசுக்கு நசுக்கு நசுக்கினான், பவுடர் மாதிரி நசுக்கினான், நசுக்கிட்டு முகமது இங்க வா அப்படின்னா, கிட்டக்க வந்தாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை கையில வச்சுக்கிட்டான், ஃபூனு ஊதுனான், அப்படியே பறந்து போச்சு. பத்தியா இப்படி இருக்கிற எலும்பை யாரு முகமது உயிர்ப்பிக்க முடியும்னு கேட்டான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அல்லாஹ் கேட்டான், மனுஷனை பத்தியா எவ்வளவு திமிர் பிடிச்சவனா இருக்கிறான், நம்ம எப்படி அவனை படைச்சோங்கிறத அவன் மறந்துட்டான். வரபலனா மசலா, நமக்கு இப்ப உதாரணம் சொல்றான், இந்த எலும்புகளை அவை மக்கி போனதற்கு பிறகு யாரால் உயிர்ப்பிக்க முடியும் என்று இப்ப நம்மள்ட பார்த்து பெருமை பேசுறான். அல்லாஹ் கேக்குறான், நபியே அவன்கிட்ட சொல்லுங்க, குல் யுஹ்யீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி கல்கின் அலீம். யார் இந்த எலும்புகளை முதல் முறையாக படைத்தானோ அவன் மீண்டும் அந்த எலும்புகளை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன். அவன்தான் அந்த உயிரை மீண்டும் படைக்கப் போகிறான். அவனுக்கு தெரியும் எந்த படைப்பு பூமியில எங்க போய் இல்லையாங்க. இப்ப நம்ம மூத்தா போயிடுறோம்ல, நம்ம உடம்பு என்ன ஆயிடுது? மண்ணோட மண்ணா சேர்ந்து போயிடு. மக்கி போயிருதுன்னா என்ன அர்த்தம்? மண்ணோட மண்ணா அப்படியே மண்ணுக்குள்ளார மெர்ஜ் ஆயிடுது. அல்லாஹ்க்கு தெரியும் இவன் கண்ணு எங்க இருக்கு, இவன் காது எங்க இருக்கு, இவன் கை எங்க இருக்கு, இவனுடைய சதை எங்க போனுச்சு, எல்லாம் அவனுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவன் திரும்பி ஒன்று சேர்த்து விடுவான். புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மீண்டும் எழுப்பிப்பான். அதிலே அவனுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. அப்ப திரும்ப கவனிங்க, நான் சொல்றேன். خالقٌ بلا حاجةٍ رازقٌ بلا مؤونةٍ مميتٌ بلا مخافةٍ باعثٌ بلا مشقةٍ. அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான், நம்முடைய தேவை அவனுக்கு இருக்கு என்பதற்காக அல்ல. அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான், ஆனால் அதில் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை. அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் மௌத்தை கொடுப்பான், அதில் அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹு தஆலா படைப்பினங்களை மீண்டும் எழுப்புவான், அவனுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. எப்படின்னு சொன்னா, அந்த மலக்கு இருக்காங்க பாருங்க, யாரு? மலக்குல் மௌத்தா இஸ்ராஃபீல். அவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இஸ்ராஃபீல் ஊதுங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் உலகத்தில் யாரெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறாங்களோங்க, ஒரு ஊதுதல் தான், அவ்வளவுதான், எல்லாம் செத்து போயிடுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறமா அங்க மலக்குல் மௌத் இருப்பாரு, ஜிப்ரீல் இருப்பாரு, இஸ்ராஃபீல் இருப்பாங்க, அப்புறம் மீகாயில், நாலு பேர் உயிரா இருப்பாங்க, எல்லாம் செத்து போயிடுவாங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அல்லாஹ் மலக்குல் மௌத்த கூப்பிடுவான் வாங்கன்னு சொல்லிட்டு. மலக்குல் மௌத் பயந்து நடுங்கிட்டு வருவார். அல்லாஹ் சொல்லுவான் போய் ஜிப்ரீலுடைய உயிரை வாங்கியிருக்கேன்னு. அவ்வளவுதான், மலக்குல் மௌத்த பார்த்தவொடனே ஜிப்ரீலு அவ்வளவு பெரிய உருவம், எவ்வளவு பெரிய உருவம் ஜிப்ரீலு, எவ்வளவு பெரிய உயிர் உருவமா ஜிப்ரீல், எவ்வளவு பெருசு கேட்டு, ஜிப்ரீல் எவ்வளவு பெருசா இருப்பாரு, இந்த வீடு பெருசு இருப்பாரா? பிரம்மாண்டமானா எவ்வளவு பிரம்மாண்டமானா என்னமா? அவர் அப்படி நின்னாருன்னு சொன்னா ஒருத்தவங்க இங்க இருந்து அதை பார்க்க முடியாது, அந்த சைடு பார்க்க முடியாது. நின்னாருன்னா என்ன, அவருடைய ஒரு ரெக்கையை விரிச்சாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவருடைய ஒரு ரெக்கையை அவர் விரிச்சிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி உள்ள உலகத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான படைப்பு. ஆனா மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே அப்படியே சுருங்கி சிட்டுக்குருவி மாதிரி போயிடுவார், பயந்து, பயத்துல அவ்வளவு சிட்டுக்குருவி மாதிரி போயிடுவார். அல்லாஹ் சொல்லுவா நீ வாங்கிருவான், வாங்கிடுவார். அப்புறமா இஸ்ராஃபீல்ட போவார், அல்லாஹ் உயிர் வாங்க சொல்லிட்டான், இஸ்ராஃபீலையும் வாங்கிடுவார். அதுக்கப்புறமா யார் இருக்கா மிச்சம் மீதி? மீகாயில் இருக்காரு, அவரையும் வாங்கிடுவான். கடைசியில் அல்லாஹ் கேட்பான், மலக்குல் மௌத் யாரு மிச்சம் மீதி இருக்கான்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், அகிலத்தின் அரசனான ரப்புல் ஆலமீன், அடக்கி ஆளக்கூடிய நீ இருக்க, அப்புறம் உன்னுடைய அடிய நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் பாப்பா மலக்குல் மௌத்ல முன் நீனு செத்து போன்றுவான், முடிஞ்சு போச்சு, அவர் மௌத்தா போயிடுவார். எப்படி? ஒரே வார்த்தை முன் மௌத்தா போன்னு சொல்லிட்டு அவரும் மௌத்தா போயிட முடிஞ்சு. அல்லாஹ் ஒருத்தர் தான் இருப்பான், யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் கேட்பான் இப்ப அல்லாவே பேசுவான், யாருக்கு இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு. இந்த ஆட்சி அதிகாரத்திலே சொந்தம் கொண்டாடுவதற்கு யார் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாவே சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகிய எனக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 40 ஆண்டுகள் அப்படியே அல்லாவை தவிர யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாம் சித்துக்கிறோம். அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப இஸ்ராஃபீலுக்கு ஹயாத்தை கொடுப்பான். இஸ்ராஃபீல உயிரோட எந்திரியன் எந்திரிச்சிருவார். எந்திரிச்ச உடனே ரப்பே நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஊதுங்க, ரெண்டாவது ஊதுன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான், ரெண்டாவது ஊது ஊதுவார்ல, செத்து போனவங்க எல்லாரும் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, ஒரு மலக்கு ஒரு குழாயில ஊதுறாரு, அந்த ஊதுதல்ல எல்லாரும் செத்து போயிடுறாங்க, ரெண்டாவது ஊதுறாரு அதே ஊதுதலை கொண்டு அல்லாஹ் உயிர்ப்பித்து விடுகிறான். அப்ப இதை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்பொழுது சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தில் 25வது வசனம், ஒமின் ஆயாத்திஹி அன் தக்கூம ஸமா வல் அர்து பி அம்ரிஹி, அவனுடைய அத்தாட்சி வானமும் பூமியும் நிலையாக இருப்பது. வானம் கீழே உழுந்திருக்கலாமா இல்லையா சொல்லுங்க, உழுதுதாது. யார் நிறுத்தி வச்சிருக்கிறா? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அது. பூமி ஆடாம அசையாம அப்படியே இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்துக்கிட்டு, அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஹுக்கும். பிறகு அல்லாஹ் சொல்றான், ஸும்ம இதா தஆகும் தஅவதம் மினல் அர்த் இதா அன்தும் தக்ருஜூன். அல்லாஹ் அடுத்து வாங்கடா எல்லாரும் வெளியம்மா, இஸ்ராஃபில் ஊதுறாருல்ல, அதான் தாவத்து. அந்த அழைப்பு அல்லாஹ் கொடுத்தவனே, எல்லாரும் பூமியிலிருந்து வெளியேறி வருவீர்கள். என்னமோ ரூம்ல படுத்திருந்தவங்கள வெளியிலிருந்து கூப்பிட்டா எந்திரிச்சு வர்ற மாதிரி எல்லாம் கபரிலிருந்து எழுந்து வருவார்கள். இந்த காட்சியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தில் 68வது வசனம், வநுஃபிஹு ஃபிஸ்ஸூர் فصعق من في السماوات ومن في الارض الا من شاء الله ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون. சூரியிலே ஊதப்படும், வானம் பூமியில உள்ள எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, வானங்களில் பூமிகளில் உள்ள எல்லோரும் இறந்து விடுவார்கள், அல்லாஹ் ஒருவனை அல்லாஹ் நாடியவர்களை தவிர. பிறகு மீண்டும் அந்த சூரியிலே ஊதப்படும், எல்லோரும் எழுந்து மஹ்ஷருடைய காட்சிகளை பார்ப்பார்கள். அதே போல சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, 51வது அத்தியாயம், வநுஃபிஹு ஃபிஸ்ஸூர் ஃபஇதா ஹும் மின் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன், காலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வஸதகல் முர்சலூன். சூரியிலே ஊதப்பட்டால் கபரிலிருந்து எல்லோரும் விரைவாக எழுந்து வருவார்கள். அப்ப காஃபிர்கள், பாவம் செய்த மக்கள் சொல்வாங்க, எங்களுடைய நாசமே, எங்களுக்கு ஏற்பட்ட அழிவே, இந்த கபரிலிருந்து யார் எங்களை எழுப்பினார்கள்? இது ரஹ்மான் வாக்களித்த, தூதர்கள் உண்மையாக கூறிய அந்த நாளாயிற்று, நாங்க இந்த நாளுக்காக எதுவுமே சேர்த்து வச்சிடலையே, இன்னைக்கு எனக்கு எங்களுக்கு என்ன ஆக போகுதோ என்று யார் சொல்வா? காஃபிர்களும் பாவிகளும் கதறுவார்கள். இப்ப சில காஃபிர்களுக்கு, சில காஃபிர்களுக்கு இல்ல, பொதுவாவே முஷ்ரிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் எல்லா காலத்திலையுமே இதே குழப்பம் இருந்துச்சுங்க. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததற்கு நிறைய காரணம், யாருக்கு? முஷ்ரிக்குகள் காஃபிர்களுக்கு நிறைய காரணம் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, என்னங்க சும்மா சும்மா மரமையை காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? முஸ்லீம்கள் கூட இப்ப ரொம்ப பேர் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் சொர்க்கம், எதுக்கு எடுத்தாலும் நரகம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எடுத்தாலும் ஹராம் ஹலால்னு பேசுறீங்க, சும்மா சும்மா பயமுறுத்திட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பயமுறுத்தல் இல்லைங்க, என்னங்க அது? உண்மை அது, புரியுதா? நடக்க போகக்கூடியது. அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு அறிஞர் ஒருத்தர் சொர்க்க நரகத்தை மறுத்துக்கிட்டே இருந்தான், அவர் சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கவே இல்லை. அப்ப கடைசி என்ன சொன்னாரு, டே உனக்கு நம்பிக்கை வரலையில செத்துப்போ, அப்ப தெரியும். எப்பங்க தெரியும்? எப்ப தெரியும்? இந்த கண்ணை மூடினாதான் தெரியும், அதுக்கப்புறம் ஏதாவது வந்து சரி பண்ணிட்டு போயிடலாமா? முடியாது. கவனிங்க, அப்ப மனுஷன் எப்ப பார்த்தாலும் அதுல சந்தேகப்படுறான். அவனுடைய சந்தேகத்துல பெரிய சந்தேகம் என்ன, இந்த மண்ணுல மக்கி மண்ணோட மண்ணா போயிடுற, எப்படிதான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம் சொல்லிட்டு. சூரா அல் கியாமா, அத கண்டிப்பா படிச்சு பாருங்க, அந்த சூராவை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய வசனங்களுடைய சூரா. 75வது அத்தியாயம், அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் கேட்கிறான், அயஹ்தபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இஸாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டான், என்ன எண்ணிட்டு இருக்கான், அவனை நம்ம மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது, அவனுடைய எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியாது என்று எண்ணுகிறானா? இல்லை இல்லை, அவனுடைய விரலுடைய நுனிகளை கூட நம்ம கரெக்டா எப்படி இருந்துச்சோ அதே போல திரும்ப படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவர்கள். புரியுதா இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கை அல்லாஹுடைய விஷயத்துல நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இது நம்முடைய மனசுல எப்போதுமே பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். கவனிங்க, அதை படிக்கிறோம், 11-12 அந்த ரெண்டு விஷயத்தை கவனிங்க. நம்முடைய ரப்பு அல்லாஹு தஆலா 13வது பக்கம், 11வது 12வது பாயிண்ட், படைப்பாளன், அதுதான் அரபில ஹாலிக், படைப்பினங்களின் தேவையற்றவன், அதான் பிலா ஹாஜத்தின், உணவளிப்பவன் ராசிக், பிலா மவுனத்தின், அவனுக்கு அதில் செலவும் இல்லை சிரமம் எதுவும் இல்லை. அவனுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆகுதா? நமக்கு தான் காசு தேவை, பணம் பண காசு தேவை, விலைவாசி ஏறி போச்சுன்னு நம்ம தான் பணாத்திக்கிட்டு இருப்போம். ரப்புக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. படைப்பாளன், படைப்பினங்களின் தேவையற்றவன், உணவளிப்பவன், அவனுக்கு அதில் செலவும் சிரமமும் ஏதும் இல்லை. பனிரெண்டாவது விஷயம், மரணிக்கச் செய்பவன், அதில் அவனுக்கு பயம் ஏதும் இல்லை. மரணிக்கச் செய்பவன், அவனுக்கு அதில் பயம் ஏதும் இல்லை. யாரை மௌத்தாக்குறதுல அல்லாஹ்க்கு பயம் கிடையாதுங்க. நீ என்ன ஆயுதம் வச்சிருந்தாலும் சரி, படைப்பணம் வச்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒன்னும் செஞ்சிட முடியாது. படைப்புகளை மீண்டும் எழுப்புபவன், அதில் அவனுக்கு ஏதும் சிரமம் இல்லை. புரியுதா? திரும்ப கவனிங்க. படைப்பாளன், படைப்பினங்களின் தேவையற்றவன், உணவளிப்பவன், அவனுக்கு அதில் செலவும் சிரமமும் இல்லை. மரணிக்கச் செய்பவன், அதில் அவனுக்கு பயம் ஏதும் இல்லை. படைப்புகளை மீண்டும் எழுப்பக்கூடியவன், அதில் அவனுக்கு ஏதும் சிரமம் இல்லை. புரியுதா? அடுத்துக்கோ. நீங்க மஜால பி சிஃபாத்திஹி கதீம் கப்ல கல்கிஹி, மஜால பி சிஃபாத்திஹி கதீமன் கப்ல கல்கிஹி لم يزدد بكونهم شيئا لم يكن قبلهم من صفته وكما كان بصفاته أزليا كذلك لم يزل عليها أبديا ليس بعد خلق الخلق استفاد اسم الخالق ولا بإحداث البرية استفاد اسم الباري له معنى الربوبية ولا مربوبة ومعنى الخالق ولا مخلوق وكما أنه محيي الموتى بعدما أحيا استحق هذا الاسم قبل إحيائهم كذلك استحق اسم الخالق قبل إنشائهم ذلك بأنه على كل شيء قدير وكل شيء إليه فقير فكل أمر عليه يسير لا يحتاج الى شيء. கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம இப்ப படிக்க போறோம், தெரிஞ்சு கொள்ள போறோம். இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நம்முடைய ரப்பாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சரி, காலையில நான் ஒரு மூணு விஷயம் சொன்னேன் தௌஹீதுல. என்னன்னு சொன்னேன்? மாஷாஅல்லாஹ். இந்த மூன்றாவது விஷயத்துக்கு வந்துருங்க. தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அல் அஸ்மா என்பது இஸ்முன் உடைய பண்மை. இஸ்முன் என்றால் பெயர். அல் அஸ்மா பெயர்கள். சிஃபத்துனுடைய பண்மை சிஃபாத். அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும். புரியுதா? இப்ப பாருங்க, இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் அல்லாஹுக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்துச்சா அல்லது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சா என்றால், அல்லாஹ் எப்படி, கவனிக்கிறீங்களா இல்லையா, அல்லாஹ் எப்படி தொடக்கமற்றவனோ ஆரம்பமற்றவனோ, புரியுதா, அதே போலதான் அல்லாஹுடைய சிஃபத்துகளும் அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுவிற்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றன. புதுசு புதுசா அவனுக்கு பெயர்கள் ஏதும் வரவில்லை. இப்ப மனிதர்களை பாருங்களேன், யாராவது பிறக்கும் போதே டாக்டரா பிறக்கிறாங்களாமா? படிச்சா அறிவாளியா இருந்தா அதுக்குன்னு அந்த துறையில போனா அவர் டாக்டர் ஆவார் இல்லையா? யாரா இருந்தாலும் சரி, இப்ப குழந்தையா இருக்கும் பொழுது யாராவது அதுக்கு ஏதாவது பேர் வைக்க முடியுமா? சும்மா கூப்பிடுறதுக்கு பேர் வைக்கலாம். அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு எப்பப்ப என்னென்ன வெளிப்படுதோ அதை பார்த்துட்டு தான் அதுக்கு அந்த தன்மை. இது படைப்புகளுடைய தன்மைங்க. ரப்பு அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா ஹுவல் அவ்வல், அவன்தான் முதலாமவன், அவனுக்கு முந்தி எதுவும் கிடையாது. அவன்தான் முதலாமவன், அவனுக்கு முந்தி ஆரம்பமா, அவனுக்கு முந்தி அவனை விட ஆரம்பமா எதுவும் கிடையாது. எல்லாமே அவனிலிருந்துதான் ஆரம்பமாகுது. அப்ப அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய அழகிய பெயர்கள் அவனிலிருந்தே அவனுக்கு இருக்கின்றன. வெளியிலிருந்து அவனுக்கு புதுசா வந்தது கிடையாது. நல்லா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், அல்லாஹுடைய அழகிய பெயர்களும் அவனுடைய உயர்ந்த குணங்களும் உயர்ந்த பண்புகளும் அவனுக்குள் அவனில் இருக்கின்றவை. புரியுதா? அவன் வெளியிலிருந்து சம்பாரிச்சுக்கிட்டான், அவன் தேடிக்கிட்டான், வேற யாரும் அவனுக்கு கொடுத்தாங்க அல்லது வேற ஏதாவது காரணத்தினால அவனுக்கு அந்த பேர் சொல்லப்படுது அப்படி கிடையாது. புரிஞ்சுச்சா? இப்ப இதை விளக்கும் போது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா புரியும். இப்ப முதலாவதாக இந்த கருத்தை முதல்ல மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க, நான் விளக்கம் சொல்லும் போது கூடுதலா உங்களுக்கு புரிந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்களுடனும் அவனுடைய தன்மைகளுடனும் அவன் ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றான். அவன் எப்படி முதலாமவன் அவனுக்கு முந்தி இல்லையோ அதுபோன்று அவனுடைய பெயர்களும் அவனுடன் சேர்ந்தே இருக்கின்றன. அவனுடைய பெயர்கள் படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே அவனோடு இருக்கின்றன. படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனுக்கு புதிதாக எந்த பெயர்களும் வரவில்லை. சரியா? இப்ப எப்படி இதை நீங்க புரிவீங்க விளங்குவீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான், ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்தான். அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள்ல ஒரு பெயரு ஹாலிக், படைப்பவன். சரிதா? படைப்பவன், படைப்பாளன். அதே போல அல் பாரி, என்ன அர்த்தம்? உருவாக்கக்கூடியவன், படைப்புகளை உற்பத்தி செய்யக்கூடியவன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள். இப்ப ஒரு நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தானே இருந்தா? படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எதுவுமே இல்லையே. அப்பவும் அல்லாஹுவிற்கு ஹாலிக் என்ற பெயர் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. என்ன அர்த்தம்? படைப்புகளை படைச்சதனால தான் அவனை ஹாலிக்னு சொல்றோம். படைப்புகளை அவன் படைக்காமல் இருந்திருந்தால் இந்த பெயர் அவனுக்கு இருந்திருக்காது. அப்படி கிடையாது. புரியுதா? இப்ப அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான். அந்த படைப்புகளுக்கு யாரு சோறு போடுறா? ரிஸ்க் கொடுக்கறா? அல்லாஹ் கொடுக்கறான். இப்ப இந்த படைப்புகளை படைச்சு இந்த படைப்புகளுக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கறான்ல, இப்படி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்விற்கு ராஜிக் என்ற பெயர் இருக்குதா, அல்லது இந்த படைப்புகளுக்கு ரிஸ்க் கொடுத்ததுக்கு பிறகுதான் ராஜிக் என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு வருதா? அவ்வளவுதான். படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே, அவர்களுக்கு அவன் இரணமளிப்பதற்கு முன்பிலிருந்தே அவனுக்கு ராஜிக், உணவளிப்பவன் என்ற பெயர் இருக்கிறது. படைப்புகளை உற்பத்தி செய்வதற்கு முன்பே படைப்புகளை உற்பத்தி செய்பவன் அல்பாரி என்ற பெயர் அவனுக்கு இருக்கிறது. படைப்புகளை படைத்ததால், படைப்புகளை உருவாக்கியதால், படைப்புகளுக்கு உணவளிப்பதால் அவனுக்கு ஹாலிக் என்று, பாரி என்று, ராஜிக் என்று நாம் சொல்கிறோம் என்பதல்ல. அந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் அவன் ஹாலிக்காக இருந்தான், படைச்சதற்கு பின்பும் அவன் ஹாலிக்காக இருக்கிறான். படைச்சதுனால அவனுக்கு ஹாலிக்ங்கிற பேரு கொஞ்சம் கூடுதலா வந்துருச்சு அப்படியும் கிடையாது. புரிஞ்சுச்சா? படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்பே அவன் ராஜிக்காக இருந்தான், படைப்புகளுக்கு உணவளிச்சதுனால அவனுக்கு ராஜிக்குங்கிற பேரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படியும் கிடையாது. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப இதுதான் இமாம் சொல்கிறார்கள், அவன் அவனுடைய எல்லா தன்மைகளோடு ஆரம்பத்தில் இருந்தான். எந்த ஒரு தன்மையும் அவனுக்கு புதுசா விளங்கலையா? எந்த ஒரு சிபத்தும் அவனுக்கு புதுசா வந்ததில்லை. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய சிபத்துல ஒரு சிபத்துமா? அல்லாஹு தஆலா பேசுவாமா இல்லையா? அல்லாஹ் பேசக்கூடியவன் தானே. மூசா நபிட்ட பேசல, குர்ஆன் என்ன அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. சரி, இப்ப அல்லாஹு தஆலா மட்டும்தான தனியா இருந்தா? அப்ப யார்ட்டையுமே அவன் பேசல இல்ல, ஏன்னா எந்த படைப்புமே அங்க இல்லையே. அப்ப அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன் என்ற அந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தானா இல்லையா? தகுதி உள்ளவனாக இருந்தான். அதே போலதான் அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளிடத்துல பேசுறதுக்கு முன்னாடியே பேசக்கூடியவன் என்ற சிபத் அவனுக்கு இருந்தது போன்றுதான், படைப்புகளை படைப்பதற்கு முன்பே ஹாலிக், படைக்கக்கூடியவன் என்ற அந்த சிபத் அவனுக்கு இருந்தது. அதுதான் சொல்றான். ஏன் இதை வந்து சொல்லணும் என்று கேட்டா, முஸ்லிம்கள் கிரேக்க தத்துவத்தை படித்த சில வழிகட்ட கூட்டத்தார்கள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் கிரேக்க தத்துவத்தை படித்த சில வழிகட்ட கூட்டத்தார்கள், இல்முல் கலாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான மதரசாக்கள்ல அதை படிச்சு கொடுப்பாங்க. அதான் என்னமோ பெருசா சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை மாதிரி. அந்த கொள்கையில சென்றவர்கள் தான் முஅத்தஸிலா என்ற கூட்டத்தார்கள். இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்து பீஜன் சொல்றாங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காப்பி அடிச்சு அப்படியே டெவலப் பண்ணவங்க தான் இவங்க, அந்த முஅத்தஸிலா கொள்கையை சேர்ந்தவர்கள். இவங்க எப்படின்னு சொன்னா, எல்லாத்தையுமே அறிவுல வச்சு பார்ப்பாங்க. எப்படி? ஏண்டா நீ எல்லாத்தையும் அறிவுல வச்சு பார்க்கலாம், எதை அறிவுல வச்சு பார்க்கலாம்? உன்னுடைய அறிவால எதை சிந்திக்க முடியுமோ, உன்னுடைய அறிவுக்குள்ளார எது வர முடியுமோ அதை நீனு அறிவுல வச்சு பார்க்கலாம். அறிவு படிச்ச அல்லாவே அறிவுல வச்சு பார்ப்பியா நீனு? என்னம்மா சொல்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு என் கண்ணால நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். இந்த பார் சூரியனை பார்க்கலையா, இந்த பார் சந்திரனை பார்க்கலையா, இவ்வளவு பெரிய யானையை பார்க்கலையா, நான் ஏன் அல்லாவை பார்க்க முடியாது, அல்லான ஒருத்தர் இருந்துதான் நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு எவனாவது சொன்னால், என்னமா எனக்கு கண்ணு இருக்கு நான் பாக்குறேன் ஆனா நான் அல்லாவை பார்க்கல அதனால அல்லாஹ் இல்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு என்னமா பட்டம் கொடுப்பீங்க உங்க ஊர்ல? வைத்தியகாரன் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எனக்கு அறிவு இருக்குது, என் அறிவால எல்லாத்தையும் நான் விளங்கிக்க முடியும்னு சொன்னா அவனுக்கும் அதே பட்டம் தான் கொடுக்கணும். நீ இப்ப அறிவாளி இல்லடா, நீ இப்ப அறிவிலியா போயிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் அந்த முஅத்தஸிலாக்கள் என்ற கூட்டம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கடைசியில குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து படிக்கிறத விட்டுவிட்டு அவங்களா கற்பனை பண்ணாங்க. எப்படி கற்பனை பண்ணாங்க? என்னப்பா அது? அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் இருந்தா சரி, அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி? படைக்கக்கூடியவன். இப்ப படைக்கக்கூடியவன் சிபத்துன்னு சொன்னா படைக்கப்பட்டது இருந்தாதானே அங்க படைக்கக்கூடியவன் சிபத்து இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் அப்பயே படைக்கக்கூடியவன் இருந்திருந்தா அப்ப கண்டிப்பா படைக்கப்பட்டது இருந்திருக்குமே. அப்ப பல அல்லாஹ் ஆயிருப்பாங்க. எப்படி அல்லாஹு தஆலா முந்தியவன், அவனுக்கு முதலாவது எதுவும் இல்லையோ அந்த மாதிரி அதே தன்மை படைப்புகளுக்கும் வந்துருமே அப்படின்னு ஒரு அவங்களா கற்பனை பண்ணிட்டு, சரி சரி வானப்பா இப்படிலாம் போனா அப்ப வந்து நிறைய கடவுள் ஆகி போயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு வந்து டேமேஜ் ஆகி போயிடும். இப்ப இந்த தௌஹீத் ஜமாத் சொல்றாங்கல்ல, அவங்களா கற்பனை பண்ணுவாங்க, கற்பனை பண்ணிட்டு இப்படி நம்புனா அல்லாஹ்வுடைய சிஃபத்து டேமேஜ் ஆயிடுமா, அப்ப ரசூல்லா இப்படி நம்புனா ரசூல்லாவுடைய சிஃபத்து டேமேஜ் ஆயிடுமா, அதனால இவங்க அல்லாஹ்வுடைய பொசிஷனையும் ரசூல்லாவுடைய பொசிஷனையும் இவங்க பாதுகாக்கிறாங்களாம். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி விளையாட்டா இருக்கு பத்தீங்களா? யாரு பாதுகாக்கிறவா? அல்லாஹ் டேமேஜ் ஆகாம யாரு பாதுகாக்கிறா? தௌஹீத் ஜமாத் பாதுகாக்குறான். ரசூல்லா டேமேஜ் ஆகாம யாரு பாதுகாக்கிறாங்க? நல்லா சிரிப்பா இருக்கு. சரி இப்ப வாங்க. அந்த மாதிரிதான் அவர்கள் நம்புனாங்க, அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். இது எப்ப? இது வந்து அல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலே இருக்குன்னு சொன்னா அப்ப ரிஸ்க் பெறப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் இருக்காங்கன்னு ஆகிப்போயிடும். அப்ப வந்து எல்லாருமே அல்லாஹ்வை ஒப்பிடுவாங்களே, அப்ப அல்லாஹ் தான் முந்தியவன் சொல்ல முடியாதே. அதனால அல்லாஹ்னு ஒருத்தன் தான், அவனுக்கு சிபத்தே வைக்காத. அந்த சிபத்து எல்லாம் பின்னாடிதான் வருதுன்னு சொல்லு. எப்பப்ப என்னென்ன செயலை செய்யறானோ அப்பப்ப அந்த சிபத்து வருதுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு லாஜிக்கு பேசுறானோ முட்டாளது யாரு? இந்த முஅத்தஸிலா என்ற இந்த குரூப். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இமாம் அவங்க சொல்றாங்க, அப்படி இல்ல மூமின்களே, அல்லாஹு தஆலா அந்த தன்மைகளுக்கு படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான், படைப்புகளுக்கு உயிர் கொடுப்பதற்கு முன்பே அவன் உயிர் கொடுக்கக்கூடியவன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான், படைப்புகளை மௌத்தாக்குவதற்கு முன்பே படைப்புகளை மௌத்தாக்கக்கூடியவன் என்ற தன்மைக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். புரியுதா? படைப்புகளுக்கு இரணமளிப்பதற்கு முன்பே படைப்புகளுக்கு இரணமளிப்பவன் என்ற தன்மைக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். சொல்றாங்க, லம் யஸ்தத் பி கௌனிஹிம் ஷைஆ லம் யகுன் கப்லஹு கப்லஹும் மின் சிஃபத்திஹி. இந்த படைப்புகளை படைச்சதுனால எக்ஸ்ட்ரா தன்மை எதுவும் அல்லாஹ்வுக்கு வரவில்லை. புரியுதா? புரியல? படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவங்களுக்கு சோறு கொடுக்கறான், சாப்பாடு கொடுக்கறான், தங்க இடம் கொடுக்கறான், அவங்களை பரிபாலிக்கிறான், இப்படி படைச்சதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தன்மைகள் சிஃபத்துகள் இல்லை. படைப்புகளை படைப்பதற்கு முன்பு என்ன தன்மைகள் இருந்தானோ அதே தன்மைகள் தான் படைப்புகளை படைத்ததற்கு பின்பும் இருக்கிறான், படைப்புகளை அழித்ததற்கு பிறகும் அவன் இருப்பான்.
وكما كان بصفاته أزليا كذلك لا يزال عليها أبديا.
எப்படி அவனுடைய எல்லா தன்மைகளுடனும் அவன் தொடக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து இருந்தானோ அதே போன்றுதான் எல்லா தன்மைகளுடனும் அவன் இறுதி வரை இருப்பான். இப்ப நம்ம சொன்னோம் உங்களுக்கு எல்லாரையும் அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான் சொல்லிட்டு, எல்லாரையும் ஒரு நேரத்தில் அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ராஜிர், உணவளிப்பவன் என்ற பெயரோடு இருக்கிறானா இல்லையா, புரியுதா, ரஹ்மான் கருணை காட்டக்கூடியவன் என்ற பெயரோடு இருக்கிறானா இல்லையா, கருணை காட்டப்படுவதற்கு அங்க யாருமே இல்லையே, எல்லாம் தான் மௌத்தா போயிட்டாங்களே அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா. ரஊஃபுன் வதூதுன், நேசிக்கக்கூடியவன், அன்பு பாராட்டக்கூடியவன், அங்கதான் யாருமே இல்லையே நேசிக்கிறதுக்கு, கருணை காட்டுவதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு, அதனால இந்த பேர் அவனுக்கு எப்படி வரும் என்று கேட்க முடியுமா, கேட்க முடியாது. படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் இந்த பெயர்களுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான், படைப்புகளை படைத்து அழித்ததற்கு பிறகும் இந்த பெயர்களுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருப்பான். அப்ப இதுதான் இமாம் அவங்க சொல்கிறார்கள், லைஸ பஅத ஹல்கில் ஹல்கி இஸ்தஃபாத இஸ்மல் காலிகி, படைப்புகளை படைத்ததால் தான் அவனை படைப்பாளன் என்று சொல்லப்படுகிறது என்பதல்ல, புரியுதா, படைப்புகளை அவன் படைத்திருக்காவிட்டாலும் படைப்பாளன் தான். அதே போல படைப்புகளை உருவாக்குவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு முன்பும் அவன் அல்பாரி என்ற பெயருக்கு தகுதி உடையவன், புரியுதா. அதே போல ரப்பு என்ற பெயருக்கு அங்க வளர்க்கப்படுபவரோ பரிபாலிக்கப்படுபவரோ யாரும் ஒரு நேரத்தில் இல்லை, அப்போதும் அந்த ரப்பு என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். அதே போலதான் எல்லாத்தையும் அழித்ததற்கு பிறகும் அவன் அந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருப்பான். வகம அன்னஹு முஹியில் மௌதா பாதமா அஹ்யா, அவன் எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பித்ததற்கு பிறகு, உயிர்ப்பிக்க கூடியவன் என்று அவன் இருக்கிறானோ, இஸ்தஹத்தஹாதல் இஸ்ம கபுல இஹ்யாயஹும், அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். வித்தியாசம் புரியுதா, படைப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு முன்பு, கம அன்னஹு முஹ்யில் மௌத்தரி, கம அன்னஹு முஹ்யில் மௌத்தா பாதமாஹியா, படைப்புகளை உயிர்ப்பித்ததற்கு பிறகு, மௌத்தா போன எல்லாரையும் உயிர்ப்பித்ததற்கு பிறகு அவன் எப்படி முஹ்யி உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறானோ அதே போலதான் உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் அந்த பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான். ரொம்ப இது சீக்கிரமா உங்களுக்கு சுருக்கமா புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இப்ப ஒரு ஆண் இருக்காரு, இவரை தந்தைன்னு எப்ப சொல்லுவீங்க, குழந்தை பெற்றெடுத்தாதான் சொல்லுவீங்க. ஒரு பெண் இருக்காங்க, தாயின்னு எப்ப சொல்லுவீங்க, அந்த பெண்ணுக்கு குழந்தை இருந்தாதான் சொல்லுவீங்க, இல்லைன்னா சொல்ல முடியுமா. அப்ப ஒருவருக்கு தந்தை என்று சொல்லப்படுவதும் தாய் என்று சொல்லப்படுவதும் எப்ப வருது அவருக்கு அந்த பேரு, அதுக்குள்ள தகுதி அவருக்கு வந்தவன தான் இல்லையா. சும்மா இருக்கிறவரை போய் தந்தைன்னு சொன்னா செவுல்ல அறிவான், என்னடா லூசு பேல அப்படிமா இல்லையா. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சிபத்தை கணக்கிட்டு விடாதீர்கள், புரிஞ்சுச்சா, உங்களுக்குள்ள சிபத்து மாதிரி. ஏன் 42 அத்தியாயம் 11 வசனம் அல்லாஹ் என்ன சொன்னான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது, உன்னை வச்சு நீ அவனை கியாஸ் பண்ணாத, உனக்கு தான் ஒரு ஒரு செயலை செஞ்சதுக்கு பிறகு அந்த பேர் வரும், புரியுதா இல்லையா. கோபமா திட்டினீங்கன்னா இவர் கோபக்காரராம்பீங்க, என்ன அன்பா பேசினா இவர் நல்ல அன்பாளர் அரம்பிங்க, இப்படி பெயர்கள் எல்லாம் யாருக்கு மாறும், அந்தந்த செயலுக்கு செஞ்ச மாதிரி நம்ம தான் மனிதர்களுக்கு வைப்போம். நீங்க அல்லாஹுவை மனிதர்களுடைய ஸ்தானத்தில் வச்சிருக்கீங்க, எப்ப அஸ்தஃபில்லாஹ் அலாதீம், அந்த முஅத்திலாக்களுடைய லாஜிக் பேசுறவங்களுடைய கொள்கையில போனா, புரிஞ்சா இல்லையா. அப்ப அல்லாஹு தஆலா படைப்பினங்களை உயிர்ப்பித்ததற்கு பிறகு உயிர்ப்பிப்பவன் என்ற பெயர் அவனுக்கு எப்படி தகுதியானதோ அதே போலவே உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு அவன் தகுதியானவன். அதே போல படைப்புகளை படைத்ததற்கு பின்பு அவன் எப்படி படைப்பாளன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருக்கின்றானோ அதே போல படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் படைப்பாளன் என்ற பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா,
அப்ப என்ன இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா புரிய வருகிறோம் என்றால், புரிய புரிய வேண்டும் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படி முந்தியவன் முதலாம் அவனோ, அவன் எப்படி முந்தியவன் முதலாம் அவனோ, அவனுடைய சிஃபத்துகளும் அவனுடனேயே இருந்தன. அவனுடைய சிஃபத்துகளும் அவனுடைய இருந்த எல்லா சிஃபத்துகளும், அவன் என்னென்ன சிஃபத்துகளை கொண்டு தன்னை அல் குர்ஆனிலே வர்ணித்தானோ, அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிஃபத்துகளை கொண்டு அல்லாஹ்வை வர்ணித்தார்களோ, அந்த எல்லா வர்ணனைகளும் அந்த எல்லா சிஃபத்துகளும் அல்லாஹ்விற்கு ஆதியில் இருந்தன. புதுசு புதுசா அந்த சிஃபத் எதுவுமே அவனுக்கு வரல. இப்ப நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய அல் அஸ்மா வ ஸிஃபாத்தில் ஒரு முக்கியமான சிஃபத்து, நம்மோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான சிஃபத்து. அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது கரெக்டா யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் நம்ம அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த பெயர்களில் ஒன்று அல் கஃபூர், அல் கஃபார், அல் கஃபூர். பாவம் மன்னிப்பு கேட்கிறோம்ல, எப்படி சொல்லி கேட்கிறோம், யா கஃபூர் யா கஃபார், பாவங்களை மன்னிப்பவனே. புரியுதா? இப்ப எப்ப அல்லாஹ் படைப்புகளையே படைத்திருக்கவில்லையோ, என்னமா எப்போது அல்லாஹு தஆலா படைப்புகளையே படைக்கலையில, அப்பையும் அவனுக்கு இந்த பேர் இருந்துச்சா இல்லையா? முடிஞ்சு. அதான் நீங்க புரிய வேண்டும். மனிதர்களே இல்லங்க, ஜின்களே இல்ல, வெறும் வானவர்கள் தான் இருந்தாங்க, பாவமே செய்யல. ரெண்டாவது வாங்க, அப்போதும் அவனுக்கு இந்த பேர் இருந்துச்சா இல்லையா? அப்ப அடியார்களை படைத்து அவர்கள் பாவம் செய்து அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு அதற்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு செய்ததற்கு பிறகு எப்படி இந்த பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தானோ, அதே போல அடியார்களை படைப்பதற்கு முன்பு, அவர்கள் பாவங்கள் செய்வதற்கு முன்பு, அவர்களை மன்னிப்பதற்கு முன்பும் அல்லாஹு தஆலா இந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். இப்ப புரிஞ்சுச்சா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் புதுசு புதுசா வருவது கிடையாது. அல்லாஹு தஆலா ஆதியில் எந்த பெயர்களோடு இருந்தானோ அந்த பெயர்களோடு தான் இப்போதும் இருக்கிறான். படைப்புகள் எதுவும் உருவாகுவதால், புதிது புதிதாக வருவதால் அல்லாஹ்வுக்கு எந்த பெயரும் புதிது புதிதாக வரப்போவது கிடையாது. படைப்புகளால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போறதும் கிடையாது. படைப்புகள் இல்லை என்பதால் அல்லாஹ்வுடைய தன்மைகள் எதுவும் குறைய போறதும் கிடையாது. அதுதான் சொல்றாங்க. அதுக்கு இமாம் அவர்கள் கடைசி ஆதாரமா அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, ذَلِكَ بِأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. ஏனென்றால் அல்லாஹு தாலா எல்லாவற்றின் மீதும் பேர் ஆற்றல் உடையவன். வானம், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, மலை, மழை, மனிதர்கள், மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள், அரிசி, குருசி, வானம், கடல், திடல், காற்று, ஆகாயம், எல்லாமே அண்ட சராசரங்கள் முதற்கண்டு ஆகாயம் உட்பட எல்லாம் அல்லாஹுடைய கண்ட்ரோல், அல்லாஹுடைய தாக்கத் பவருக்கு கீழே தான் இருக்கின்றன. வக்குல்லு ஷைஇன் இலைஹி ஃபகீர், இவை எல்லாம் அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவையாக இருக்கின்றன. வக்குல்லு அம்ரின் அலைஹி யசீர், உலகத்தில் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ்வுக்கு லேசானதுதான். ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லாமே லேசானது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் எதையும் நாடி ஆகுங்கள் என்று சொன்னால் அவை ஆகிவிடும். எதுவுமே அவனுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இப்ப நமக்கு தான் என்ன தேவை? மெட்டீரியல் வாங்கணுமே. மெட்டீரியல் அவைலபிளா இருக்கா? சரக்கு இருக்கா? நமக்கு அதுக்குண்டான அறிவு இருக்கா? அதை செய்யறதுக்கு உண்டான இடம் இருக்கா? இவ்வளவு இருக்கா இல்லையா? நமக்கு அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஏன்? மெட்டீரியலே படைக்கிறவன் அவன் தான். புரியுதா? அவன் எப்படி வேண்டுமானாலும் படைச்சிருவாங்க. தாயினுடைய வயிற்றுல வச்சு குழந்தைய உண்டாக்குறான் இல்லையா, ஒரு முட்டையில வச்சு கோழி குஞ்ச உண்டாக்குறான் இல்லையா, ஒரு சின்ன ஒரு ஒரு அணுவுல வைத்து இன்னொரு அணுவு அல்லாஹு தஆலா உயிரினத்தை உண்டாக்குறான். எப்படி உண்டாக்குறான்? மனுஷனால முடியுமா? வெளிச்சம் இல்ல, இருட்டு அறை, நெருக்கடியான அறை, வெளியிலிருந்து எதுவுமே உள்ளார போக முடியாது, எந்த டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, எந்த லைட் கிடையாது, யாருமே கிடையாது. எப்படி அல்லாஹ் உருவாக்குகிறான்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல்லு அம்ரின் அலைஹி யஸீருன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லுங்கம்மா லேசானது, எல்லாமே அல்லாஹ்வுக்கு லேசானது. லா யஹ்தாஜு இலா ஷைஇன், அவனுக்கு எந்த ஒன்றுடைய தேவையும் கிடையாது. இது சம்பந்தமான வசனங்களை நம்ம குர்ஆன்ல நிறைய சொல்லியிருக்கோம். சரியா? இப்ப திரும்ப ஒரு விஷயத்துக்கு வாங்க. இப்படிப்பட்ட வல்லமை உடைய அல்லாஹுவை நாம் வணங்குவதா, அல்லது இந்த தன்மைகளில் எதுவுமே இல்லாத, இந்த தன்மைகளில் எந்த ஒரு சிபத்துமே இல்லாத மனிதர்களையோ இறந்து போனவங்களையோ அல்லது மற்ற வஸ்துக்களையோ வணங்குவதா? யாரை வணங்குவது? இத்தகைய உயர்ந்த தன்மைகளை உடைய அல்லாஹுதான் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன். இப்ப சில பேரு அவுளியாக்களை வணங்குறாங்க இல்லையா, காலையில நம்ம நிறைய அதை பத்தி பேசணும். இப்ப அப்படி பேசும்போது அவங்க என்ன பதில் சொல்றாங்க? நீங்க என்ன சொல்றீங்க, உயிரா உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்கலான்னு சொல்றீங்கல்ல, புரியுதா? உயிரா உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்கக்கூடாதா? உயிரா உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்கலாம். இப்ப ஏதாவது தேவைன்னா பக்கத்து ஊர்ல கேக்குறீங்களா இல்லையா, அதான் உதவி. வேற என்ன, இப்ப பக்கத்துல ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறீங்க பேனா கொடுக்கணும், அதான் உதவி. அப்ப உயிரா உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்கலாம்ல, எங்க அவுளியாக்களும் உயிரா தான் இருக்கிறாங்க, எங்க அவுளியாக்களும் சரிங்க. எப்படி? இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ஆல இம்ரான்ல 169வது வசனம், ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون بل احياء عند ربهم يرزقون. நல்ல கவனமா கேக்கணும், இது ஒரு சம்பவம், நான் அதை தொட்டு உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவுளியா உயிரோடு இருக்காங்களே, நாங்க கேட்டா என்ன தப்பு? இந்த மாதிரி கபர் வணங்கக்கூடிய, கபர் வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆலிமு, குர்ஆனுடைய இல்ம, தௌஹீதுடைய இல்ம படிச்ச ஒரு சாதாரண மனிதர்கிட்ட சொல்றார். அப்ப அந்த மனிதர் என்ன கேட்கிறாரு, சரிங்க மௌலானா, அந்த வசனத்தை கொஞ்சம் ஓதி முடிங்கன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை, அந்த வசனத்தை ஓதி முடிங்க பாப்போம் என்ன இருக்கு அதுல. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அல்லம்து சூரா குல்வல்லா சூரா விட்டா ஒண்ணுமே தெரியாது. அதன்படி அதை தாண்டி நாங்க எங்க பட்டம் வாங்கணும், என்னமா எங்களுக்கு நேரம் அதுக்கே போகுது, இதுவே எவ்வளவு பெருசு, நாங்க செஞ்சது பெரிய கராமத்து இந்த காலத்துல. அப்படித்தானம்மா இன்னைக்கு இருக்கு நிலைமை, எல்லாம் படிச்சிருவாங்க, டிகிரி எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, குமிச்சு வச்சிருவாங்க, பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ எம்இ எல்லாம் இப்ப பெண்கள்லாம் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சாங்க. குரான்ல எவ்வளவு தெரியும், எவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது குரான். ஏன்னா மௌத்துக்கு பிறகு, கபருக்கு பிறகு, கியாமத்து வரைக்கும் நீண்ட நாளுக்கு உதவக்கூடிய கல்வி எவ்வளவு, இவ்வளவு தான். இந்த துன்யாலேயே விட்டுட்டு போற கல்விக்கு அவ்வளவு, எத்தனை வருஷங்கிறீங்க. பல் அஹ்யாவுன் இந்த ரப்பியும் யுர்ஸகூன், அல்லாஹ் சொல்றான் அவர்கள் உயிருள்ளவர்கள், உயிருள்ளவர்கள் சொல்லி முடிச்சானா, இந்த ரப்பியும் யுர்ஸகூன், அவர்களது ரப்பிடத்திலே அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த ஆலிம் என்ன சொல்றாரு, அதான் உயிரோட இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நாங்க தேவையை கேட்டா என்ன இருக்கு, அவங்கள்ட்ட நாங்க ரிசுக்கு கேட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தௌஹீதுடைய இல்ம படிச்சவர் சொன்னாரு, மௌலானா அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உணவளிக்கிறார்கள் என்று சொல்கிறானா, உணவளிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறானா? கேள்வி புரியுதா இல்லையா? குர்ஆன்ல எப்படி வருது, உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உணவளிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள் நல்லா சொல்லல. அப்ப அல்லாஹ் அந்த சாதாரண மனிதர் சொன்னாரு, மௌலானா உங்க அவுளியா உயிரோட இருக்காருல்ல கபர்ல, அவருக்கு யாரு உணவளிக்கிறானோ நான் அவர்கிட்டயே என் தேவையை கேட்டுக்கிறேன். முடிஞ்சா இல்லையா? என்னமா புரியல உங்களுக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, அவுளியா உயிரோட இருக்காரு நான் அதனால கேக்குறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த உயிரோட இருக்கிற அவுளியாவுக்கு கபர்ல உணவு கொடுக்கறது யாரு, அல்லாஹ் தானே. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், அவர் உணவளிக்கப்படுகிறார்னு தான் சொல்றானே தவிர, உயிரோடு இருந்து கொண்டு அவர் உணவளிக்கிறார்ன்னு அல்லாஹ் சொல்லல. அப்ப அவர் உணவளிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு யாரு உணவளிக்கிறானோ அந்த அல்லாட்டையும் நான் என் தேவையை கேட்டுக்கிறேன். இந்த குர்ஆனுடைய இல்ம புரியும்படி நேரான புத்தியை கொண்டு புரிஞ்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம், சரியா? இப்ப அது வரைக்கும் நம்ம படிப்போம். 13 14
பதினைந்து பதினாறு பதினேழு கவனிங்க. பதிமூன்றாவது, படைப்புகளை படைப்பதற்கு முன்பிருந்தே, படைப்புகளை படைப்பதற்கு முன்பிருந்தே அவனுடைய தன்மைகளுடன் அவன் இருந்தான். புரியுதா? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்ப உதாரணமா இங்க சொன்னீங்க பசீர்னு ஒரு சிபத்து. பசீர்னா என்ன அர்த்தம்? பார்க்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ் ஒருவன் மட்டும் இருக்கும்போது பார்க்கப்படக்கூடிய ஏதாவது இருந்துச்சா? இல்ல, வேற வஸ்து எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும் போதும் அவன் பசீராக இருந்தான். சமீ, கேட்கக்கூடியவன். புரியுதா? அனைத்தையும் நுண்ணிப்பாக கேட்கக்கூடியவன். அப்ப அவன் ஒருவன் தான் இருக்கும் பொழுது துவாக்கில் செய்பவர்களோ அல்லாவை அழைப்பவர்களோ யாருமே இல்லை. அப்படி இருக்கும் போதும் அவன் அந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். எப்படி அடியார்கள் தங்களுடைய துவாக்களை கேட்கும் போது அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருந்தானோ, அந்த அடியார்களே இல்லாமல் இருந்த போதும் அல்லாஹு தஆலா சமீ, கேட்கக்கூடியவனாகவே இருந்தான். புரியுதா இல்லையா? படைப்புகளை படைப்பதற்கு முன்பிருந்தே, படைப்புகளை படைப்பதற்கு முன்பிருந்தே அவனுடைய தன்மைகளுடன் அவன் இருந்தான். படைப்புகளை படைத்ததால், படைப்புகளை படைத்ததால் அவனுடைய தன்மைகளில் எதுவும் கூடிவிடவில்லை. எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வந்து சேர்ந்துக்கிச்சு. இப்ப எப்படி நீங்க டிகிரி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒன்னு படிச்சு படிச்சு பரீட்சை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரியா இல்லையா? சில பேருக்கு அது ஒரு நோய்ங்க. அறிவு இருக்கோ இல்லையோ, புத்தி இருக்கோ இல்லையோ, ஏதாவது ஒண்ணு மண்டையில சரக்கு இருக்கோ இல்லையோ, சும்மா நாச்சுக்கு ஏதாவது படிச்சு பட்டம் வாங்கணும்னு ஒரு ஆசை. சரி, ஏதோ பல ஆசை இருக்குது, அதுல இது ஒரு நல்ல ஆசை தான் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி அல்லாவுக்கு எது எக்ஸ்ட்ரா கூடக்கூடியது? ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனுடைய குவாலிட்டி எப்படி அவன் இருக்கும்போது ஆரம்பத்தில் இருக்கும்போது இருந்ததோ அப்படியே அவனுடைய குவாலிட்டி இப்போதும் இருக்கிறது, இனியும் இருக்கும். எந்த குவாலிட்டியும் அவனில் கூட போவது கிடையாது, குறையப்போவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. திரும்ப படிக்கிறேன். படைப்புகளை படைப்பதற்கு முன்பிருந்தே அவனுடைய தன்மைகளுடன் அவன் இருந்தான். படைப்புகளை படைத்ததால் அவனுடைய தன்மைகளில் எதுவும் கூடிவிடவில்லை. அவன் தன்னுடைய தன்மைகளுடன் எப்போதும் இருந்தான், அப்படியே எப்போதும் இருப்பான். புரியுதாமா? அல்லாஹு அக்பர். அவன் தன்னுடைய தன்மைகளுடன், அவன் தன்னுடைய தன்மைகளுடன் எப்போதும் இருந்தான். எப்போதும் இருந்தான்னா என்ன அர்த்தம்? படைப்புகளை படைப்பதற்கு முன்பே. நம்ம எல்லாரையும், யாரு ஜிப்ரீலையும் சேர்த்துக் கொள்ளுங்க, அரிசு குருசு எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க, படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அந்த தன்மைகளில் இருந்தான், அப்படியே எப்போதும் இருப்பான் என்றால் இந்த படைப்புகள் எல்லாம் படைச்சிட்டான், இதை அழிக்க நாடியும் அழிக்கவும் செஞ்சிட்டான், அப்பயும் அவனுக்கு அந்த சிபத்து இருக்கதான் செய்யும். நல்ல கவனிங்க. பதினான்காவது விஷயம், படைப்புகளை படைத்ததால், படைப்புகளை படைத்ததால் அவனுக்கு ஹாலிக், படைப்பாளன் என்ற பெயர் வரவில்லை. அந்த தமிழ்ல கா போட்டிருக்குல்ல, கா வாசிக்க கூடாது, என்ன வாசிக்கணும்? ஹா. படைப்புகளை படைத்ததால் அவனுக்கு ஹாலிக், படைப்பாளன் என்ற பெயர் வரவில்லை. இப்பிரபஞ்சத்தை உருவாக்கினான் என்பதால் பாரி, உருவாக்குபவன் என்ற பெயர் அவனுக்கு வரவில்லை. அப்ப பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அவன் அல்பாரியாக இருந்தான். பிரபஞ்சத்தை உருவாக்கியதற்கு பிறகு எப்படி அவன் அல்பாரியாக இருக்கின்றானோ அதே போல உருவாக்குவதற்கு முன்பும் அவன் அல்பாரியாக இருந்தான். அடுத்து பாருங்க, பரிபாலிக்கப்படுகின்ற, அதாவது மர்பூப், பரிபாலிக்கப்படுகின்ற எதுவும் இல்லாமலும் அவனுக்கு பரிபாலிக்கும் தன்மையான ருபூபியா. அல்லாஹ்வுடைய பெயர்ல சொல்லும்போது இது எப்படி வரும்? ரப்பு. புரியுதா? ரப்பு என்பதிலிருந்து வந்ததுதான் ருபூபியா. பரிபாலிக்கப்படுகின்ற எதுவும் இல்லாமலும் அவனுக்கு பரிபாலிக்கும் தன்மையான, பரிபாலித்தல் தெரியுமா, ஒரு உயிரினத்துக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுப்பவன். அல் காயிம் பிமா யுஸ்லிஹ், அல் காயிமு பிமா யுஸ்லிஹ். ஒரு உயிரினம் அதற்கு எதுவெல்லாம் தேவையோ,
அவற்றை அனைத்தையும் அதற்கு செய்து கொடுப்பவன். காற்று தேவை, சரியா, தண்ணி தேவை, சாப்பாடு தேவை, அறிவு தேவை, அது வளர்ந்து வர வளர்ந்து வர அதற்கு நிறைய தேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி அந்த உயிரினத்துக்கு எப்ப எது தேவை என்பதை அறிந்திருந்து அதற்கு செய்து கொடுத்தல், அதுதான் பரிபாலித்தல், முறையாக நிர்வகித்தல். பரிபாலித்தல் என்றால் சுருக்கமா சொல்றது இருந்தா முறையா நிர்வகிக்கிறது. இப்ப ஒரு குழந்தை பிறந்துருது, அல்லா பாருங்க அதுக்கு அறிவு அப்படியே வளர 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 கரெக்டா அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே போல கருவறையில குழந்தை வளருது, அதை அல்லாஹு தஆலா அப்படியே உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் தான் பரிபாலித்தல். ஒரு பொருளை அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜிலிருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போறது, அதுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பதோடு, ஒரு பொருளை அதனுடைய தொடக்க நிலையிலிருந்து அதனுடைய இறுதி நிலை வரை கொண்டு போவது, அதற்குரிய தேவைகளை செய்து கொடுப்பதோடு, இதுக்கு பேர் தான் பரிபாலித்தல் என்று சொல்லப்படும். அப்ப பரிபாலிக்கப்படுகின்ற எதுவும் இல்லாமலும் அவனுக்கு பரிபாலிக்கும் தன்மையான ருபூபியா உண்டு. படைக்கப்பட்டவை எதுவும் இல்லாமலும் அவனுக்கு படைப்பாளன் ஹாலிக் என்ற தன்மை உண்டு. இறந்தவர்களை, 16வது விஷயம், இறந்தவர்களை உயிர்ப்பித்த பிறகு அவனுக்கு முஹியுல் மௌத்தா, முஹியுல் மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்று கூறப்படுவது போலவே படைப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் அவன் இப்பெயருக்கு முழு தகுதி உடையவனே. அப்படியே அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பும் படைப்பாளன் ஹாலிக் என்ற பெயருக்கு தகுதி உடையவன் ஆவான். ஏனெனில் அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். அனைத்தும் அவன்பால் தேவை உள்ளவை, அனைத்தும் அவனுக்கு இலகுவானவை, அவன் எதன்பாலும் தேவை உடையவன் இல்லை. அல்லாஹு தஆலா கூறுகிறான், அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான். அடுத்து ஒரு 3 விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த ரப்பாகிய அல்லாஹுவை பற்றி, அவனுடைய வல்லமை உள்ளமை அவனுடைய தன்மைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை இமாம் அபூ ஜாஃபர் அத்தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அதுல 18வது விஷயம், ஹலகல் ஹல்க பி இல்மிஹி, ஹலகல் ஹல்க பி இல்மிஹி வ கத்தர லஹும் அக்தாரா வ வரப லஹும் ஆஜாலா வ லம் யஃப அலைஹி ஷைஉன் கப்ல அன் யக்லுகஹும் வ அலிம மா ஹும் ஆமிலூன கப்ல அன் யக்லுகஹும் وَأَمَرَهُمْ بِطَاعَتِهِ وَنَهَاهُمْ عَنْ مَعْصِيَتِهِ وَكُلُّ شَيْءٍ يَجْرِي بِتَقْدِيرِهِ وَمَشِيَّتُهُ تَنْفُذُ لَا مَشِيَّةَ لِلْعِبَادِ إِلَّا مَا شَاءَ لَهُمْ فَمَا شَاءَ لَهُمْ كَانَ وَمَا لَمْ يَشَأْ لَمْ يَكُنْ يَهْدِي مَنْ يَشَاءُ وَيَعْصِمُ وَيُعَافِي فَضْلًا وَيُضِلُّ مَنْ يَشَاءُ وَيَخْذُلُ وَيَبْتَلِي عَدْلًا وَكُلُّهُمْ يَتَقَلَّبُونَ فِي مَشِيَّتِهِ بَيْنَ فَضْلِهِ وَعَدْلِهِ. நல்ல கவனிங்கமா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை அப்படியே கோர்வையா சொல்றாங்க. இதெல்லாம் படிக்கும்போது உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அதுல நமக்கு அப்படியே உள்ள நம்முடைய கண்கள் அழுகலைனாலும் நம்முடைய உள்ள அழுகணும். அவ்வளவு விஷயங்கள் அப்படியே குரான் அப்படியே புழிஞ்சு ஊத்துற மாதிரி, குரானுடைய விஷயங்களை அப்படியே நமக்கு புழிஞ்சு ஊத்தி சொல்லி தர்றாங்க. இமாம் சொல்றாங்க, ஹலகல் ஹல்க பி இல்மிஹி, சொல்லுங்க, ஹலகல் ஹல்க பி இல்மிஹி, அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான் அவனுடைய இல்மின் அடிப்படையிலே. அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான் அவனுடைய இல்மின் மூலமாக, இல்மின் அடிப்படையிலே, அவனுடைய அறிவின் அடிப்படையிலே, அவனுடைய அறிவால், எப்படி வேணாலும் சொல்லுங்க. அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான் அவனுடைய அறிவால் படைத்தான், அவனுடைய அறிவின்படி படைத்தான், அவனுடைய அறிவை கொண்டுதான் படைத்தான், அவனுடைய அறிவின் மூலமாக படைத்தான். யார்கிட்டையும் போய் அல்லாஹ் யோசனை கேட்கலங்க, உங்களால் ஒன்று செய்ய முடியுமா? அப்படி யாராலையாவது ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு டீயே போட தெரியாதுமா,
உங்க அம்மா சொல்றாங்க, அல்லது நீங்க எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா சொல்றாங்க டீ போடு. டீயா? எங்க வீட்டுல நான் வெண்ணி தண்ணியே வச்சது கிடையாது, டீ போடுறதா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? என்னமா உங்களுக்கு எல்லாம் மருமகம் இருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன இந்த மாதிரி நம்மளால ஏதாவது ஒன்ன செய்ய முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க, ஒன்ன போய் ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் செய்ய முடியும். ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கூட ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் இல்லையா? உலகத்துல எத்தனையோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். ஏங்க மனுஷன் இருக்கானுங்க, உண்மையிலேயே இவன் பெரிய முட்டாளுங்க. மனுஷன் யாரு என்னங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க வேணா பெரிய அறிவாளியா இருக்கலாம், நான் என்ன மாதிரி ஆளுங்களை சொல்றேன். என்ன இவனை பொறுத்த வரைக்கும் எதையாவது உன்னை பார்த்தாதாங்க செய்ய முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க, அதுல ஒருத்தர் ஒருத்தர் போட்டுட்டாரு. எப்படி அடக்கம் பண்றதுன்னு தெரிஞ்சுச்சா அவருக்கு? அல்லாஹ் ரெண்டு காக்காவை அனுப்பி அது சண்டை போட்டு ஒரு காக்கா செத்ததுக்கு பிறகு என்ன, அந்த காக்கா குழியை தோண்டி இன்னொரு அந்த காக்காவும் புதைக்குது. அப்ப ஓஹோ, செத்து போனா இப்படித்தான் புதைக்கணுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்படித்தான் மனுஷன் ஒன்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஒரு ஒரு படைப்பினத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறான். இந்த சிலந்து வீடு கட்டுது, அது எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்திருக்குமா? ஒரு ஒரு குருவியும் ஒரு வீடு கட்டுது, எவ்வளவு அழகா கட்டுது சொல்லுங்க பாக்கலாம். தூக்குநாங்குருவி வீடு கட்டுது, எப்படிமா கட்டுது? படைப்புகள், அவ்வளவு அழகான படைப்புகள்லாம் இருக்கு, அவ்வளவு அறிவாளியான படைப்பு இருக்கு. மனுஷன் எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கிட்டு, ஆனா இவனுக்கு பெருமை மட்டும் ஓவர். இவனுக்கு அவனுதான் பிஞ்ச செருப்பால் அடிக்கணுமா? என்ன பெருமை உள்ளவன இதால் அடிக்கணும்? இந்த பிஞ்சு பண்ண செருப்பு, அதுவும் அந்த அங்க போற பாருங்க, அந்த ரூமுக்கு, இந்த ரூம், இந்த இந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூமுக்கு போற செருப்பால் அடிக்கணும். சும்மா இல்ல, செருப்பால் அடிக்கூடாது. இவனுக்கு பெருமை உள்ளவர்களை அந்த செருப்பால் அடிச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். நல்லா பாதுகாக்கணும். எதுக்கு சொல்ல வர, சுபஹானல்லாஹ், நம்முடைய ரப்பருக்கானே மலக்குகள் என்ற ஒரு படைப்பை படைத்தான், ஒளியினால நெருப்பால ஜின்களை படைத்தான், மண்ணுனால மனிதர்களை படைத்தான், அரிஷ படைத்தான், குர்சியை படைத்தான், சொர்க்கத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், கடலை படைத்தான், திடலை படைத்தான், மலையை படைத்தான், மேகத்தை படைத்தான், காற்றை படைத்தான், ஆகாயத்தை, பறவைகளை, மீன்களை, மிருகங்களை. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, எண்ணில் அடங்காத, மனிதனுடைய எண்ணிக்கைக்கு அடங்காத எவ்வளவு படைப்புகளை படைச்சிருக்கிறான். خلقهم بعلمه தன்னுடைய தான் ஒருவருடைய இல்மால் எல்லாத்தையும் படைச்சாங்க. புரியுதா இல்லையா? இந்த கண்ணு ரெண்டுத்தையும் பின்னாடி வச்சிருந்தா எப்படிங்க இருந்திருக்கும்? கண்ணு இருக்கலமா? இந்த கண்ணு வந்து பின்னாடி இருந்தா எப்படிமா இருந்திருக்கும்? இந்த கையில நகம் வளருது பாருங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பல்லு வளருதுன்னு வச்சுக்கோங்க. ஏமா புரியல, நகை வளருதா இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பல்லு வளருதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுக்காரு. என்ன தலைமுடி வளருதுல அந்த மாதிரி கண்ணு முடி வளர விட்டுருந்தானா என்ன இருக்கும் அல்லாஹ்வுத்தால? யோசிச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், எப்படி படைச்சிருக்கிறான் பாருங்க. என்னென்ன மாதிரி ஒன்னொன்னையும் அப்படியே கரெக்டா, ஒரு ஒரு உயிரினங்களை பாருங்க, ஒரு ஒரு படைப்புடைய அழகு பாருங்க. எல்லாத்தையும் கலக ஃபஸவ்வா, படைத்தான், சிறப்பாக படைத்தான். அப்ப எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அறிவை கொண்டு, தன்னுடைய இல்மை கொண்டு அல்லாஹ் படைச்சான். மனுஷனுடைய சாப்பாடு உள்ளார போய் செரிமானம் ஆகுது பாத்தீங்களா, கல்லீரல், மண்ணீரல், கிட்டினி, ரொட்டு, லொசுக்குன்னு இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள், இந்த 2 இன்ச் சைஸ்ல, 3 இன்ச் சைஸ்ல, 1 இன்ச் சைஸ்ல, 1/2 இன்ச் சைஸ்ல எல்லாம் பார்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஒரு பார்ட்ஸ் செய்யற வேலைய அதை ஒரு மிஷினா மனுஷன் செய்யணும்னு சொன்னா இந்த ஹால் பெருசுக்கு மிஷின் செய்யணும். புரியுதா இல்லையா? நம்முடைய உடம்புல ஒரு ஒரு பார்ட்ஸ் இருக்கலாமா, அந்த அந்த பார்ட்ஸ் செய்யக்கூடிய வேலைய செய்யக்கூடிய மிஷினை மனுஷன் உருவாக்கணும்னா அந்த மிஷின் எத்த பெருசுக்கு இருக்கும்? இந்த பெருசுக்கு. இந்த பெருசுக்கு உள்ள பார்ட்ஸ் வச்சு மனுஷன் இருந்தா எப்படி இருப்பான்? டைனோசர் மாதிரி தான் இருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? اللهم صل على نبينا محمد وعلى ال نبينا محمد بارك وسلم عليه. இப்ப பாருங்க, யானை பாத்திருக்கீங்களா? அத நிறைய பாத்திருப்பீங்களா தர்காக்கு போய் இருக்கும்போது? என்ன யானையை பாத்திருப்பீங்க? இந்த யானைக்கு கண்ணு, மூக்கு, காது, வயிறு, குடல், வால், கால் எல்லாம் இருக்கு. இருக்கா இல்லையம்மா? ஈரல், நெஞ்சு, கல்பு எல்லாம் இருக்கா இல்லையா யானைக்கு? இருக்கு.
எறும்பு இருக்குல்ல, எறும்புக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா? இல்ல கரெக்டா
இருக்கா இல்லையா?
எப்படிங்க சுபஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய யானையில வச்சிருக்கிற மாதிரி கண்ணு காது மூக்கு தொண்ட மூளை அறிவு குடலு வயிறு காலு எல்லாமே, அது எல்லாமே யார்கிட்ட இருக்குங்க? அனைமா வாழ் மட்டும் இருக்கா இல்லையான்னு தெரியல, எல்லாமே எறும்புல இருக்குங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க எப்படிங்க அது, சின்ன எறும்புங்க எப்படி இருக்கு, ஒரு நூலுடைய ஒரு நுனி அளவு தான் இருக்கு, அதை விட சின்ன படைப்பு கூட இருக்கு. அதுல அதுக்கு கூட கண் இருக்குங்க, அதுக்கு கூட காது இருக்கு, அதுக்கு கூட குடல் இருக்கு, அதுக்கு கூட ஹார்ட் இருக்கு, அதுவும் சாப்பிடுது அதுவும் செரிக்குது எல்லாமே அதுக்கு இருக்குங்க. யாருடைய இல்முங்க, யாருடைய அறிவு? அல்லாஹுடைய அறிவு. ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான், தன்னுடைய அறிவால் படைத்தான். சூரா அன்னிசா 4வது அத்தியாயம் 70வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா அவன்தான் மிக போதுமான இல்ம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் யார்ட்டையும் போய் இல்ம கேட்டுட்டு வர வேண்டியது இல்லைங்க, எல்லாருக்கும் இல்ம அவன் தான் கொடுக்கிறான். அவனை விட பெரிய இல்ம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயம் 14வது வசனம். நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப திமிரு, என்ன அவன் நினைச்சுக்கிட்டான் அல்லாஹ் எங்கேயோ அரசுக்கு மேல இருக்கான், இவன் எங்கேயோ காட்டுல இருக்காரு, இவர் இந்த ஊர்ல இருக்காரு, அதுவும் 7 கண்டத்தில், ஆசியா கண்டத்திலே, இந்தியாவிலே, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டிலே திருவாரூர் மாவட்டத்திலே, திருவாரூர் மாவட்டத்தில் இது என்ன ஒரு அடியக்கமங்கலத்தில் என்னெல்லாம் போய் அல்லாஹ் பாப்பானா? அல்லாஹ் சொல்றான், அலா யஅலமு மன் ஹலக் வஹுவல் லதீஃபுல் கபீர், அலா யஅலமு மன் ஹலக் வஹுவல் லதீஃபுல் கபீர். அல்லாஹ் சொல்றான், அட மனுஷனே படைத்த எனக்கா தெரியாமல் போய்விடும், எப்படி படைத்த எனக்கா, உன்னுடைய செயல்கள் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய ஆக்கங்கள் இந்த உலக படைப்புகள் எனக்கா தெரியாம போயிடும், நானா அறியாமல் போய்விடுவேன். அலா யஅலமு மன் ஹலக், அப்ப அல்லாஹு தஆலா படைத்தவனாக இருப்பது அவன் இல்ம் உள்ளவனாக இருப்பதற்கும் ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறது. புரியல, அல்லாஹு தஆலா ஒன்றை படைச்சிருக்கான், நம்ம இவ்வளவு பெரிய வானத்தை நுணுக்கமா படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான், இது அவனுடைய இல்முக்கு ஆதாரமா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். 35வது அத்தியாயம் சூரா ஃபாத்திர், இன்னஹு கான அலீமன் கதீரா. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, அவர்கள் பூமியிலே சுற்றுப்பயணம் செய்து பார்க்கவில்லையா, நிராகரித்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்று, அவர்கள் இவர்களை விட பலமிக்கவர்களாக இருந்தார்கள், ஆனால் வானங்களில் பூமியில் எதுவும் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது, எதுவும் அல்லாஹுவை பலவீனப்படுத்த முடியாது, தோற்கடிக்க முடியாது. ஏன்? இன்னஹு கான அலீமன் கதீரா. 35வது அத்தியாயம் 44வது வசனம், அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன், அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன், அலீம் கதீர். அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா படைப்புகள் அனைத்தையும் அவனுடைய அறிவால், அவனுடைய ஞானத்தால், அவனுடைய திட்டமிடலால் எப்படி எதை படைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் படைச்சிருக்கான். புரியுதா இல்லையா? குரங்கு அது வேற மாதிரி, மனுஷன் அது வேற மாதிரி, பூனை அது வேற மாதிரி, இப்படி ஒவ்வொரு படைப்பையும் அதை எப்படி படைக்கணுமோ அந்த மாதிரி அல்லாஹு தஆலா படைச்சிருக்கான். ஒரு படைப்பு போல இன்னொரு படைப்பு இருக்குதா? இல்ல. ஒரு படைப்பிலேயே இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்ப்போம், இப்ப மனிதர்கள் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும், எல்லாருக்கும் தனித்தனி முகம், ஒரு தாய் வயிற்றிலிருந்து ரெட்டை புள்ள பிறந்தாலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், ஆனா அச்சசலா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையில 100 வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் அவனுடைய அறிவு ஞானத்தின்படி திட்டமிட்டு படைத்தான். அடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சான், இமாம் சொல்கிறார்கள், வகத்தர லஹும் அக்தாரா வதரப லஹும் ஆஜாலா. அப்ப முதலாவது நம்ம என்ன நம்பணும், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா படைத்தான். ஒன்னொன்னா கவனிச்சுட்டு வரோம் நம்ம, முதல்ல இதே போல ஒரு விஷயத்த சொன்னோம், அல்லாஹ் படைத்தான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அந்த மாதிரி ஒன்னு ஒன்னா கவனிச்சுட்டு வரணும், புரிஞ்சா? நிறைய விஷயம் இருக்கு, சும்மா இப்படி இருந்தா இப்படி. இப்ப சொல்றாங்க அல்லாஹ் படைத்தான், எப்படி? அவனுடைய இல்மின் படி படைத்தான். சரியா? அப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டாங்க. படைச்சதுக்கு பிறகு எப்படியாவது போங்கடா அப்படின்னு விட்டான் அல்லாஹு தஆலா. சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ஒரு அம்மா ஒரு ரெண்டு மூணு பிள்ளைய பெத்துட்டாங்க, ஒரு ரூம்ல எப்படியாவது போங்கடான்னு விட்டுட்டாங்கன்னா என்னமா செய்வான்னு அழகா சொல்றாங்க. என்ன அடிச்சு பிச்சு மூஞ்சு முறைய பேத்து ஒருத்தன் ஒருத்தனை குத்தி என்ன என்னமோ செஞ்சிருவான். ஒரு ஊர்ல அப்படித்தான் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் பார்த்தான் தங்கச்சி ரொம்ப அழுக்கா இருக்குன்னு தூக்கி கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்த போட்டு விட்டான். தங்கச்சி ரொம்ப சாக்லேட் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு மூஞ்சு முறையில அழுக்கா போச்சுன்னு சொல்லிட்டு நேரா தூக்கிட்டு போய் வாஷிங் மிஷினுக்குள்ள தள்ளி அந்த அந்த வெளிநாட்டுலாம் பெரிய மிஷின் இருக்கு, இப்படி சுத்துற மிஷின் இருக்கும், அதுக்குள்ள தூக்கி போட்டு மூடி விட்டு அவ்வளவுதான். சுவிட்ச போட்டா புடுங்கிட்டு வெளியே வர முடியாது, முடிஞ்சு போய் சுத்தி சுத்தி மாத்தா போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப யார குற்றவாளின்னு சொல்றது? இந்த அன்னும் அந்த அம்மா எங்க போயிருச்சுன்னு சொன்னா கிளப்புக்கு டான்ஸ் ஆட போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. சைத்தான் ஊர்ல பாத்தீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க. அப்ப அல்லாஹு தஆலா படைச்சிட்டு எப்படியாவது போங்கடா நீங்க என்னமாவது செஞ்சுக்கங்கடா அப்படின்னு விட்டானா, இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா விதிகளை நிர்ணயம் செய்தான். யாருக்கு என்ன எது எப்ப நடக்கும், யாருக்கு எந்த அளவு கிடைக்கும், யாரு எதை சம்பாதிப்பா, யாரு எதை இழப்பா, யாரு அறிவாளி, யாரு புத்திசாலி, யாரு முட்டாளு, யாரு மடைய, எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா துல்லியமா எழுதிட்டாங்க. அதை யாரும் மீற முடியாது. புரியுதா இல்லையா? வகத்தர லஹும் அக்தாரா, சூரத்துல் ஹிஜ்ர், சூரா அல் ஹிஜ்ர். வஇம் மின் ஷைஇன் இல்லா இந்தனா கஸாயினுஹு வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மஅலூம். நோனிங்க 15வது அத்தியாயம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், 21வது வசனம், 15வது அத்தியாயம் 21வது வசனம். மனிதர்களே, எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்னத்தை நீங்க கற்பனை பண்ணுங்களா, உலகத்தில் உங்களுக்கு தேவையானதோ உங்களுக்கு பிடித்தமானதோ இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான் எல்லாத்துடைய பொக்கிஷங்களும் ஒட்டுமொத்த ஹோல்சேல் கஜானா நான் வச்சிருக்கேங்கிறான். எப்படி எல்லாவற்றுடைய ஹோல்சேல் கஜானா யார்கிட்ட இருக்கு? மழை யார்கிட்ட இருக்கு? மேகம் பொழியுது மழைய, அதனால மேகமே மழை கொண்டு கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மேகம் பொழியுது, பூமி விளைச்சலை உண்டாக்குது, அதனால பூமியை விளைச்சலை கொண்டு கேட்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். பூமியில விளைச்சலை உண்டாக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். وَإِمْ مِنْ شَيْءٍ إِلَّا عِنْدَنَا خَزَائِنُهُ, இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை, அதனுடைய கஜானா நம்மிடம் இருந்தே தவிர. அப்ப ஒட்டுமொத்த கஜானா யார்ட்டமா இருக்கு? தங்கம் வெள்ளி மாணிக்கம் மரகதம் வைடூரியம் காசு மண்ணு புண்ணாக்கு எல்லாமே யார்ட்டமா இருக்கு? ரப்பிட்ட தான் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَا نُنَزِّلُهُ இல்லா பிகதரின் மஅலூம், நம்ம தேவைக்கு ஏற்ப ஒரு அறியப்பட்ட அளவுக்கு ஏற்ப அதை வானத்திலிருந்து இறக்குகிறோம். புரியுதா? எல்லாமே அல்லாஹ்விடத்துல ஒரு கதர், ஒரு அளவு, ஒரு திட்டம். கதிர் அல்லது கதர், கதர்னு சொல்றதுதான் ரொம்ப அழகானது. கதர் எல்லாமே ஒரு விதியின்படி, ஒரு திட்டத்தின்படி அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருக்கிறான். அதே போல சூரா அர்ரஅத் 13வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு அளவின்படி இருக்கிறது. அப்ப நீங்க முயற்சி செய்யறதுனால அந்த அளவு கூடிடவும் செய்யாது, முயற்சி செய்யாம இருந்தீங்கன்னா அதனால அந்த அளவு குறைஞ்சிரும் என்பதும் இல்லை. ஒருத்தர் 24 மணி நேரமா கடையை திறந்து வச்சு சம்பாதிக்கிறாருங்க, ஒருத்தர் ஒரு 8 மணி நேரம் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் சம்பாதிக்கிறது இல்ல சோம்பேறியா தூங்கிட்டே இருக்காரு. இந்த 3 பேருக்கு என்னமா கிடைக்கும் சொல்லுங்கம்மா? ஒருத்தர் 24 மணி நேரம் கடையை திறந்து வச்சு உழைச்சி சம்பாதிக்கிறாருமா, ஒருத்தர் 8 மணி நேரம் கடையை திறந்து வச்சு நிதானமா உழைச்சி சம்பாதிச்சுட்டு வராருமா, ஒருத்தர் கடைக்கு போறதுல தூங்கிட்டே இருக்காருமா, இந்த 3 பேருக்கு என்னமா கிடைக்கும்? இருபத்தி நாலு மணி நேரம் சம்பாதிக்கிறவருக்கு நிறைய கிடைக்கும், சரியா? 8 மணி நேரம் சம்பாதிக்கிறவருக்கு அளவா கிடைக்கும், அறவே சம்பாதிக்காம சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்படிதானே? அப்படிதானே? 24 மணி நேரம் சம்பாதிச்சாலும் சரி, 8 மணி நேரம் சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்காம ஒருத்தர் தூங்கினாலும் சரி, எவனுக்கு அல்லாஹ் எதை விதிச்சானோ அதான் கிடைக்கும். அப்பா இதை தாங்க ஆலிம் சார் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்படி? இனிமே நாங்க வேலையே செய்ய மாட்டோம், அதான் அல்லாஹ் முடிவு செஞ்சதுதானே கிடைக்க போது. என்னமா இத வந்து உங்க வீட்டு பையன் போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்பா அம்மா நீ படிச்சுட்டு வந்ததுலயே சிறந்தது இதாம்மா, இதுதாம்மா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேம்மா, இல்லையா? இந்த மாதிரி நீ படிக்கிறதா இருந்தா தினைக்கும் போய் படிமா நான் வீட்ட பாத்துக்கிறேன். கிடையாதுங்க, கண்டிப்பா அல்லாஹு தாலா யாருக்கு எதை நாடுகிறானோ அதுதான் கிடைக்கும். 24 மணி நேரம் கஷ்டப்பட்டதுனால தக்தீர்ல இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவும் கிடைச்சிடாதுங்க, புரியுதா? ஒருத்தர் 10 கடையை வச்சு வியாபாரம் பாக்குறாரு, தக்தீர்ல உள்ளதை விட அதிகமா கிடைச்சிருமா? ஒருத்தர் ஒரே ஒரு ஓட்ட கடையை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாரு, தக்தீர்ல உள்ளது அவருக்கு கிடைக்காம போயிடுமா? ஒருத்தர் வேலை வேலை அழையிறாரு, வேலையா கிடைக்கல, அதனால அவருக்கு தக்தீர்ல உள்ளது அவருக்கு தக்தீர்ல உள்ளது கிடைக்காம போயிடுமா? கிடைக்காம போயிடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஒரு ஆலிம் ஒருத்தங்க ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க, இறந்து போயிட்டாங்க, அல்லாஹ் அவங்களுடைய கபர பிரகாசமாகட்டும். வீட்டில் ஒரு தண்ணி டேங்க் கட்டிட்டீங்கம்மா, அதுல தண்ணி டேங்க்ல தண்ணியை ஃபுல்லப் பண்ணிட்டீங்க, டேங்க்ல தண்ணியை ஃபுல்லப் பண்ணியாச்சு. இப்ப என்ன செஞ்சீங்க, ஒரு 2 பைப் வச்சிங்கம்மா, எவ்வளவுமா தண்ணி வரும்? எவ்வளவு தண்ணி வருமா? 2 பைப்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, நீங்க பாத்தீங்க சமமா 2 பைப்ல தண்ணி வந்துச்சு. சரி, ஒரு 5 பைப் வச்சீங்க, இல்லம்மா நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தர் ஒரு டேங்க் கட்டினாருமா, அதுல தண்ணியை ஃபுல்லப் பண்ணாருமா, உதாரணத்துக்கு ஒரு 500 லிட்டர், அவரும் 500 லிட்டர் கட்டினாரு, நீங்களும் 500 லிட்டர் கட்டினீங்கம்மா, கட்டிட்டு அவர் ஒரே ஒரு பைப்பு மட்டும் வச்சாருமா, நீங்க 10 பைப் வச்சுக்கிட்டீங்கம்மா, சரியா? எவ்வளவுமா தண்ணி வரும்? 10 பைப் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வரும்? அவர் ஒரே ஒரு பைப் வச்சிருக்காரு, எவ்வளவுமா தண்ணி வரும்? அது என்னமா, நீங்க 10 பைப் வச்சிருக்கீங்கம்மா, என்ன அப்பா என்னமா தண்ணி வரும்? அவ்வளவுதான் முடிச்சு. அழகான அறிவாளி சொன்னாங்க பாருங்க, ரெண்டுமே 500 லிட்டர் தான், ரெண்டுமே 500 லிட்டர் தான். போது நீ 10 பைப் வச்சா என்ன, 100 பைப் வச்சா என்ன, அதே தான் வரப்போகுது. நீ ஒரு பைப்ப திறந்து வச்சாலும் என்ன, அதே தான் வரப்போகுது, இல்லையா? 10 பைப் வைக்கிறதுனால 500 லிட்டர் 5000 லிட்டர் மாறிடுமா? ஒரு பைப்ப வச்சதுனால 500 லிட்டர் 50 லிட்டரா மாறிடுமா? அதே போலதான் நீங்க 100 கடையை தொடர்ந்து சம்பாதிச்சாலும் சரி, அதுதான் கிடைக்கும் எது தக்தீர்ல இருந்துச்சோ உங்களுக்கு. நீங்க ஒரு கடையை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் எது தக்தீர்ல இருந்துச்சோ. அதனால உங்க வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சாலும் அதுதான் கிடைக்கும், உள்நாட்டுல இருந்து சம்பாதிச்சாலும் அதான் கிடைக்கும். இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, வெளிநாட்டுல போனா நிறைய சம்பாதிச்சிடலாம், இப்படி பெரிய வீடு கட்டிடலாம், புரியுதா? என்னமா அதானமா, நம்ம தமிழ்நாட்டில் பழமொழி எல்லாம் எங்க ஊர் தானே, இது கட்ட விளக்கு மாறா இருந்தாலும் கப்ப விளக்கு மாறா இருக்கணும். எப்படி எல்லாம் பையன் படிச்சானோ இல்லையோ, என்னென்ன கொடுமைலாம் இந்த ஊர்ல நடந்திருக்கு தெரியுங்களா? எப்படியாவது வெளிநாட்டுக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க. அதுவும் பொம்பளை புள்ளைய பெத்துட்டாருன்னு வச்சுங்க, தொலைஞ்சிச்சு அவனுடைய நிம்மதி, அன்னையோட ஏண்டா கல்யாணம் பண்ண வாழ்க்கையில நான் போயிடுவோம். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டீங்க, ஊட கட்டலையே, நகைய வாங்கலையே, சொத்தை சேர்க்கலையே, எல்லா காபிர்களுடைய கலாச்சாரமாய் போச்சு. தொழுகை இல்ல, ஈமான் இல்ல, அகீதா படிக்கல, எல்லாம் போச்சு. அப்ப அந்த நம்பிக்கை ஆகி போச்சு. நமக்கு என்ன நம்பிக்கை? வெளிநாட்டுல போனா நிறைய சம்பாதிச்சல, என்னத்தை நிறைய சம்பாதிப்ப? எதை அல்லாஹ் விதியில வச்சிருக்கானோ அதான் சம்பாதிக்க முடியும். இங்க இருந்தா, இங்க இருந்தாலும் எதுதான் சம்பாதிக்க முடியும்? அல்லாஹ் எதை விதிச்சிருக்கானோ அதான் கிடைக்குமா? புரிஞ்சா இல்லையா? அததான் இமாம் சொல்றாங்க, வகத்தர லஹும் அக்தாரா, அவன்தான் படைப்புகளுக்கு தக்தீர்களை நிர்ணயித்தான். யாருக்கு எந்த அளவுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் தான் நிர்ணயித்தான். அவன் படைப்புகளுக்கு தவணைகளையும் நிர்ணயித்தான். அது என்ன தவணை? நான் என்ன சொன்ன கவனிச்சீங்களா? கடைசியா என்ன சொன்ன? அவன்தான் படைப்புகளுக்கு தவணைகளை நிர்ணயித்தான். தவணைகள்னா என்ன? அவ்வளவுதான், லிமிட். நம்முடைய வாழ்க்கையினுடைய லிமிட், ஒரு டைம். இதோட முடிஞ்சிச்சுரா, நீனு கப்பல் ஏற வேண்டிதான் நீனு. புரியுதா? என் பொண்டாட்டிட்ட சொல்லலையேன்னா அதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க, சொல்றவங்க நீ கிளம்புறாப்ல. புரியுதா இல்லையா? வெளிநாட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் மூத்தா போறாங்கம்மா? அத்தா அம்மாவை பார்க்காம, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்காம, அவ்வளவுதான். யாருக்கு மௌத்து எங்க வருதோ அங்க போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. வாரபலகு மாஜாலா, என்ன அல்லாஹ் செஞ்ச கிருப தெரியுமா? அந்த மௌத்து எப்பன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லல, அவ்வளவுதான். அது பெரிய கிருபங்க. அதை மட்டும் அல்லாஹ் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. என்னமா, இப்ப 2 வருஷத்துக்கு பின்னாடி மௌத்தா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்கு 2 வருஷம், ஒருத்தருக்கு 3 வருஷம், ஒருத்தருக்கு 4 வருஷம், இப்படி அல்லாஹ் பிறக்கும் போதே எழுதி கொடுத்துதான் வச்சுங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுக்கு முன்னாடி இப்பயே நான் மௌத்தா போறேன், எதுக்கு 2 வருஷம் கழிச்சு மௌத்தா போறது? செய்வோமா செய்ய மாட்டோமா? அதான் 2 வருஷம் கழிச்சு மௌத்தா போறோம். அந்த மௌத்துடைய கவலையிலே எல்லாமே இருந்துருவோம். அல்லாஹு தாலா மௌத்த படைச்சி அதை கன்ஃபார்மாவும் ஆக்கி, ஆனாலும் மறதியை கொடுத்து மனசுல இயங்க வச்சிருக்கான். அதை மட்டும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எதையுமே செய்ய முடியாது. அப்ப வதரபலகும் ஆஜாலா, அந்த படைப்புகளுக்கு அவன் ஒரு எல்லைகளை, ஒரு தவணைகளை நிர்ணயித்தான். அந்த தவணையின்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவு, அந்த லிமிட் எல்லாம் வச்சிருக்கிறான்ல, அந்த பார்டர் வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த பார்டர் வந்த உடனே டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாஹு தாலா அந்த மலக்கிட்ட சொல்லி உயிர் வாங்கிட்டே இருப்பா. முடிஞ்சு போச்சு. யாரும் ஒரு செகண்ட் இல்லங்க, ஒரு பல்ஸுக்கு பல்ஸ் கிடையாது, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது கிடையாது, அவ்வளவுதான். யாரும் அதை கிராஸ் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப குர்ஆனுடைய வசனங்களை கவனிங்க. சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 11வது வசனம், வமா யுஅம்மரு மின் முஅம்மரி வலா யுன்கசு மின் உம்ரிஹி இல்லா ஃபீ கிதாப் இன்ன தாலிகா அலா அல்லாஹி யஸீர். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு எவ்வளவு வயது கொடுக்கப்பட்டாலும், யாருக்கு எவ்வளவு வயது கொடுக்கப்பட்டாலும், ஒரு மனிதனுடைய வயதில் அல்லது ஒரு உயிரினத்தினுடைய வயதில் ஏதாவது குறைக்கப்பட்டாலும், புரியுதா, எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னமா? அல்லவுஹுல் மஹ்ஃபூஸ். அந்த புத்தகத்தில் நம்ம எழுதியாச்சுங்க. இன்னதாலிகா அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு கஷ்டமான ஒன்று அல்ல, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசான ஒன்று. அப்ப நம்முடைய வயதுகள் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ருபூபியத்துடைய தன்மையையும் அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த வல்லமையையும் நமக்கு குறிக்கிறது. புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலக்கல் கல்க பிஇல்மிஹி, படைப்புகளை படைத்தான் அவனுடைய அறிவின்படி. வதரபலஹும் ஆஜாலா, அந்த படைப்புகளுக்கு, வகத்தரலஹும் அக்தாரா, அந்த படைப்புகளுக்கு அவன் தக்தீர்களை, விதிகளை நிர்ணயித்தான். யாருக்கு என்னென்ன? வதரபலஹும் ஆஜாலா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தவணைகளை முடிவு செய்தான். அடுத்து பாருங்க, வலம் யஃபா அலைஹி ஷைஉன் கப்ல அன் யஹ்லுகஹும் வ அலிம மா ஹும் ஆமிலூன கப்ல அன் யஹ்லுகஹும். திரும்ப வாங்க. அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா படைப்புகளுக்கு தவணைகளை, காலங்களை நிர்ணயம் செய்திருக்கிறார். அப்ப எந்த காலத்தில் எது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அது மட்டும்தான் நடக்கும். நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி, அந்த தவணைக்கு முன்னாடி நமக்கு கிடைக்காது. புரியுதா? நம்ம எவ்வளவுதான் அதை தட்டி கழிக்க நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நாடாம முடியாது. அடுத்து இமாம் சொல்லும்போது சொல்றாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள தான் அவங்க நமக்கு சொல்லிட்டு வராங்க. அல்லாஹுடைய இல்முல, ரப்புடைய இல்முகல்ல, வலம் யஃப அலைஹி ஷைஉன் கப்ல அன் யக்லுகஹும், நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறது நம்மளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ்க்கு தெரியுங்க. இவன் தொழுவானா தொழ மாட்டானா, இவன் மூமினா இருப்பானா காஃபிரா இருப்பானா, இவன் உண்மையான முக்லிசா இருப்பானா முனாஃபிக்கா இருப்பானா, எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியுங்க. நம்முடைய செயல்களில் எந்த ஒரு செயலும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல, அந்த செயலை நாம் செய்வதற்கு முன்பே. புரியுதா இல்லையா? இடங்கள அதாவது இப்ப உங்க புள்ள இருக்கான்ல, அவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே அவன் இதை செய்யறான்னு செஞ்சான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், ரொம்ப தெரிஞ்சிச்சு அவனுக்கு, நான் தான் செய்யவே இல்லை, உனக்கு எப்படி தெரிஞ்சுமா? அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படி கிடையாது. நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே அந்த காரியத்தை இதான் மனுஷன் செய்வாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், அவனுடைய இல்ம் இருக்குதமா. இது புதிய புதிய இல்மு கிடையாது. எப்படி புதிய புதிய இல்முன்னு சொன்னா, ஒன்னு நடந்ததுக்கு பிறகு இப்ப மழை பெஞ்சிச்சு, ஆமா மழை பெஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிறது, காற்று அடிச்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது. இது புதிது புதிதாக சம்பவங்கள் நிகழ நிகழ நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு, அறிவுடைய முன்னேற்றம், அறிவுடைய மாற்றம். அல்லாஹுடைய அறிவு அப்படி கிடையாதுமா. புரியுதா? இப்ப நம்ம ஒரு செயலை செய்யறோமா, செயலை செய்பவர்கள் நாம், ஆனா அந்த செயலை படைக்கிறது யாரு? அல்லாஹ். ஏன்னா அவனுடைய ஆட்சியில அவன் படைக்காத ஒன்று நடக்காது. நீங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, செயலை செய்பவர் தான் நீங்க, ஆனா அந்த செயலை படைப்பவர் யாரு? அல்லாஹ்தான். மனிதர்களையும் படைத்தான், மனிதர்களின் அமல்களையும் அல்லாஹ்தான் படைத்தான். புரியுதா? முக்கியமான குர்ஆன் வசனம் எழுதி கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, சூரா அஸ்ஸாஃபாத் 37வது அத்தியாயம் 96வது வசனம், والله خلقكم والله خلقكم وما تعملون. தன்னுடைய இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்து இப்ராஹிம் நபி சொல்றாங்க, மக்களே, உங்களையும் அல்லாஹுதான் படைத்தான், உங்களது செயலையும் அல்லாஹுதான் படைத்தான், உங்களையும் அல்லாஹுதான் படைத்தான், உங்களுடைய செயலையும் அல்லாஹுதான் படைக்கின்றான். அப்ப நீங்க செய்யற செயலு நல்ல செயலா இருந்தாலும் சரி கெட்ட செயலா இருந்தாலும் சரி, செய்பவர் தான் நீங்க. அந்த செயலை இந்த உலகத்தில் உருவாக்குவது படைப்பது யாரு? அல்லாஹ்தான். புரிஞ்சுச்சா? அப்ப அல்லாஹ் படைப்பதில் எந்த தவறும் இல்லை, அந்த செயலை மனிதன் செய்வதில் தான் தவறு இருக்கிறது. அப்ப ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யறான், ஆனா அந்த செயலை படைக்கிறது யாரு? அல்லாஹ். அப்படி அவன் படைப்பதற்கு முன்பும் அவனுக்கு அந்த செயல் தெரிந்த ஒன்றுதான். படைப்புகளை அவன் படைப்பதற்கு முன்பே ஒவ்வொரு படைப்பும் என்னென்ன செய்வார்கள் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? நம்மளை படைக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா அல்லாஹ் நம்மளை பத்தி திட்டம் போட்டிருப்பான் சொல்லுங்க பாக்கலாம். நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கான்லமா, இப்ப இந்த காலத்துல படைச்சிருக்கானே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் திட்டம் போட்டிருப்பான், நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? நம்முடைய கற்பனையால எண்ணி பார்க்க முடியாது. அப்பவே அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். எப்படி? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷத்துல இப்படிலாம் மனிதர்கள் வருவாங்க. புரியுதா? அவங்க என்னென்னலாம் செய்வாங்க, இதெல்லாம் படிப்பாங்க, இதெல்லாம் முன்னாடியே அல்லாஹு தஆலா அவன் அறிந்து வை, நம்ம பிறப்பதற்கு முன்பே, இந்த உலகத்துல நம்ம வர்றதுக்கு முன்பே அல்லாஹு தஆலாவிற்கு எல்லாமே தெரியும். நம்ம எப்ப பிறப்போம், எந்த ஊர்ல பிறப்போம், பிறந்து எவ்வளவு வருஷம் வாழுவோம், எப்ப மௌத்தா போவோம், வாழும் பொழுது என்னென்ன செய்வோம், எல்லா சேட்டையா இருந்தாலும் சரி நல்ல காரியங்களா இருந்தாலும் சரி, நம்ம செய்வதற்கு முன்பே நம்ம அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? நம்ம செஞ்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரியணுங்கிற பலவீனம் அவனுக்கு கிடையாது. நமக்கு அப்படியா? நமக்கு எப்பமா செய்ய தெரிய வரும்? ஒரு செயல் நடந்ததுக்கு பிறகு, நிகழ்ந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அல்லாஹ்க்கு அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா அமரஹும் பிதாஅத்திஹி வநஹாஹும் அன் மஅசியத்திஹி. அப்ப உடனே உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்பா எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும், எல்லாமே அல்லாஹ் தான் படைக்கிறான், அப்ப ஏங்க நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு பேசாம அல்லாஹ்னு படுத்து தூங்கிடும். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அகீதா கிளாஸுக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கணும், அல்லாஹ்னு தூங்கிட்டு இருந்திருக்கோம். சில பேர் எப்படிதான் யோசிப்பாங்க, இல்லை அல்லாஹு தாலாவுக்கு எல்லாமே தெரியும். அந்த இல்மின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா அவன் சொர்க்க நரகத்தை கொடுத்து விடுவது கிடையாது. அவனுக்கு எது தெரிஞ்சிச்சோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுடைய செயல்கள் மூலமாக நிகழ்த்துகிறான். அந்த செயலுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான் சொர்க்கத்தை, அந்த செயலுக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் நரகத்தை. அந்த செயல் நல்ல செயலாயிருந்தா சொர்க்கம், தீமையாயிருந்தா நரகம். அப்ப இதுதான் இமாம் அடுத்து சொல்றாங்க, வஅமரஹும் பிதாஅத்திஹி வநஹாஹும் அன் மஅசியத்திஹி. படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், படைப்புகள் அவனுக்கு கீழ்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று. அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா தடுத்தான் அவர்கள் அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து. புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன செய்வோம் தெரியும். ஆனா அந்த அல்லாஹ்வுடைய இல்மின் படி அல்லாஹ் சொர்க்க நரகத்தை வாக்களித்திருக்கிறானா, அல்லது நம்முடைய செயலின் மீது அல்லாஹ் சொர்க்க நரகத்தை வாக்களித்திருக்கிறானா? நம்முடைய செயலின் மீது. அப்ப அதனால அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அடியானே நீ நல்லது செய்ய அதுக்கு நான் சொர்க்கம் தருவேன், நீ பாவம் செய்யாத அதுக்கு உனக்கு தண்டனை இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தக்தீர்ல எல்லாத்தையும் முடிவு செஞ்சிருந்தாலும் அந்த தக்தீரை நமக்கு சொல்லி இருக்கிறானா? தக்தீர்ல உள்ளது நமக்கு தெரியுமாமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரப்பு சொல்றா நம்ம செய்யணும், ரப்பு தடுக்கிறா நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நல்லவங்களுக்கு உண்டான அடையாளம். கெட்டவர்கள் இருக்காங்கல்ல பாவிகள், அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? நாங்கெல்லாம் நரகத்துக்கு தாங்க போவோம், எல்லாம் முடிவு பண்ணாங்க, நாங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவோம். இந்த தொழுகாதவங்களுக்கு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், எங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டா சில பேர் நரகத்துக்கு போக வேணாமா? நரகத்துக்கு சில பேர் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் இருக்காங்க, உங்களை யாருங்க தொழுவ வச்சது? நீங்க அல்லாமீங்க சரியா? அப்ப அவர் சொல்லுவார், ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவார், உங்களை தொழுகு வச்சா அல்லாஹ் எங்களையும் தொழுவ வைக்கணும், போங்க நீங்க என்ன சொல்ல வந்துட்டீங்க பாரு. அந்த மேல பேசி பாத்துருக்கீங்களா? மக்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப ரொம்ப பெருசா லாஜிக் பேசுற மாதிரி நினைப்பு என்ன அல்ல, நான் நாங்களும் நல்லவங்களாயிடுவோம், போங்க போங்க எங்களுக்கு தெரியுமா? புரியுதா? அப்ப இது பாவிகள் முனாஃபிக்குகள் காஃபிர்களுடைய பேச்சு. அல்லாஹ்வை உண்மையிலேயே நம்பக்கூடியவனாக இருந்தா, அல்லாஹ்வுடைய விதியை உண்மையிலேயே நம்பக்கூடியவனாக இருந்தா அவன் இப்படி செய்ய மாட்டான், இப்படி சொல்ல மாட்டான். இப்ப பாருங்க, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறான். அந்த நிர்ணயத்தின்படிதான் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. வ குல்லு ஷைஇன் யஜ்ரி பி தக்தீரிஹி, எல்லாம் அவனுடைய திட்டப்படி அவனுடைய தக்தீரின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? நமக்கு நடந்ததுக்கு பிறகுதான் தெரியுங்க அது தக்தீர்ல இருக்கு. நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி ஆசை வைப்போம், ஆதரவு வைப்போம், முயற்சி செய்வோம். எப்படி உலக விஷயத்துல, உலக விஷயத்துல ஒரு ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கம்மா, எந்த விஷயமா இருந்தாலும். உதாரணத்துக்கு சின்ன உதாரணமா சொல்றேன், இப்ப நீங்க பால் காய்ச்சறீங்க, பால் காய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க, மறந்துட்டு அந்த பக்கம் போயிடுவீங்க, போன் வந்தோடனே பாலில பொங்கி கீழே ஊத்தி போயிடும். இப்ப இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சட்டியை கொண்டு போய் வைப்பீங்களா? வைப்பீங்களா? வைக்க மாட்டோம். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்ப எதுவுமே நமக்கு நடக்கிறது நடந்ததுக்கு பிறகுதான் தெரியும் நமக்கு, அதுக்கு முன்னாடி தெரியுமா? எல்லாம் தக்தீர் படி போயிட்டு இருக்கு. அந்த தக்தீரை அல்லாஹ் நமக்கு மறைச்சிட்டான். அந்த தக்தீரை எத்தனையோ பேர், ஒருத்தர் நண்பருடைய சொந்தக்கார ஒருத்தர் தங்கச்சி புருஷன், ராமநாட்டில இருந்து கிளம்பி காலையில பிளைட்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ் ஆக்சிடென்ட் முதல் ஆள் அவர் போயிட்டாரு. இப்ப அங்க போய் மௌத்தா போவோம் தெரிஞ்சிருந்தா இவர் வீட்டுல இருந்து கிளம்புவாரா? யாராவது கிளம்புவாங்களா சொல்லுங்க. அப்ப எல்லாம் அந்த தக்தீர் படி போயிட்டே இருக்கு. அந்த தக்தீரை அல்லாஹ் நமக்கு மறைச்சிட்டான். அடுத்துமா பெரிய பெரிய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த தக்தீரை பத்தி துருவி துருவி கேள்வி கேட்பதோ ஆராய்வதோ சிந்திப்பதோ தக்தீருடைய விஷயத்துல குழம்புவதோ கூடாது. தக்தீருடைய விஷயத்துல என்ன செய்யணும், அவ்வளவுதான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம். இதனுடைய ரகசியம் நமக்கு மறுமையில தெரியும். நல்லதை நாடி நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ்விடத்துல துவா கேட்டு நம்ம அந்த பாதையில போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ் சொல்றான், இங்க பாரு எல்லாமே ஏன் தக்தீர் படி தான் நடக்குது. எந்த அளவு தெரியுமா, நீ நான் ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நீ நினைக்க கூட முடியாது, நான் நினைத்தாலே தவிர. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தக்தீர் மிகைத்தது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு நாம் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு கீழ் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நமது நாட்டம் மிகைத்து விட முடியாது. அல்லாஹ் நாடியதை மீறி நம்ம எதையும் நாடிவிட முடியாது. செய்யறது இருக்கட்டும், என்ன செஞ்சிட முடியாது, நாட்டமே கொள்ள முடியாது, எண்ணமே கொண்டு வர முடியாது. அல்லாஹ் நாடினால்தான் எண்ணத்தையுமே கொண்டு வர முடியும். சூரா தஹர், சூரத்துல் இன்சான் கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கு. 76வது அத்தியாயம், அல்லாஹ் 30வது வசனம், 76வது அத்தியாயத்தில் 30வது வசனம் அல்லாஹ் சொல்றான், وما تشاءون إلا أن يشاء الله إن الله كان عليما حكيما. அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட முடியாது. அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட முடியாது. அல்லாஹ் புரியுதா இல்லையம்மா, நீங்க நல்லது செய்யணும் நாடினா கூட அல்லாஹ் நாடினாதான். நீங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நாடினாலும் கூட அல்லாஹ், அப்ப அல்லாஹ்ட்ட தான் நீங்க துஆ கேக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அப்ப நீ நாடுற அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போறது இல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பயந்து உருகி கெஞ்சி கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நல்லதை நாடு, எனக்கு நீ அருள் புரி, உன்னுடைய நல்லடியார்கள் இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி தௌஃபீக் கேட்கணும். அதே போல சூரா அத்தக்வீர் இரஷம்சு குவிரத் 81வது அத்தியாயம் 29வது வசனம், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அகிலங்களுடைய ரப்பு அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட முடியாது. அப்ப நாட்டம் என்பதும் அல்லாஹுடைய சிஃபத். புரியுதா, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கும் நாட்டத்தை கொடுத்திருக்கிறான், ஆனால் அந்த நாட்டம் அல்லாஹ் நாடினால்தான் நிறைவேறும். புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்னு, நம்ம கையில எதுவுமே இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் தாங்க நடத்துறான் அப்படின்னு சொல்லி தக்தீருக்கு கீழே நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நம்ம எண்ணுவதும் தப்பு. புரிஞ்சுச்சா, தக்தீருக்கு கீழே நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நம்ம எண்ணுவதும் தப்பு. தக்தீர்னு ஒண்ணு கிடையாதுங்க, எல்லாம் நம்ம தாங்க செய்யறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் என்று தக்தீரை மறுப்பதும் தவறு. புரிஞ்சுச்சா இல்லையா? ரெண்டு விஷயம் இங்க பாருங்கம்மா. உதாரணத்துக்கு இந்த மூடி எடுத்துக்கங்களேன், இது இப்ப இங்க இருக்குமா, இங்க இருக்கு, அப்புறம் தூக்கி கொஞ்ச நேரத்தில் இங்க வச்சுட்டீங்க, அப்புறம் தூக்கி அங்க போட்டீங்க, சரியா? இதுவும் நீங்களும் ஒன்னா? இப்ப நீங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, உங்க விருப்பத்தோட உட்கார்ந்துருக்கீங்களா, யாராவது உங்களை கழுத்து பிடிச்சி தரலாங்களா? நிர்பந்தத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, அத்தா வீட்டுல போ சொன்னாரு, ஆலிம்சா வராரு, என்னமோ சொல்ல போறாரா, ஏதாவது போய் படிச்சிருவா புள்ள, ஒண்ணுமே படிக்காம இங்க உட்கார்ந்துருக்கிற, இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற, ஏதாவது படி உருப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி பாருங்க. இது இருக்குது, இதுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா, இதுக்கு ஏதாவது நாட்டம் இருக்கா? உமர் ஷரீப் அஜர்த்து என்ன இங்க வை அஜர்த்து, அங்க வைக்காத அஜர்த்து, ஏதாவது சொல்லுமா அது? எனக்கு நீங்க வச்சா பிடிக்க மாட்டேங்குது அஜர்த்து, என்ன இங்க வை அஜர்த்து அப்படின்னு ஏதாவது சொல்லுமாமா அது? இதுக்கு ஏதாவது கல்பு நாட்டம் இருக்காமா? இந்த மாதிரி மனிதனா, மனுஷனுக்கு இந்த மாதிரி தன்மையா இருக்கு? இல்ல, அவன் உட்கார்றான் அவனுடைய விருப்பத்துல உட்கார்றான், எந்திரிக்கிறான் அவனுடைய விருப்பத்தில் எந்திரிக்கிறான். இன்னைக்கு காலையில எல்லாரும் டயத்தில் வந்தீங்க, என்னமா எல்லாரும் கரெக்டா டயத்தில் வந்துட்டீங்கல்ல,
யாருமே டயத்தில் வரல, இது உங்க விருப்பத்தில் வரல இல்லையா? என்னமா சொல்றீங்க? ஏதாவது நிர்பந்தம் தான் வந்திருப்பீங்களே, உங்க விருப்பம் எப்ப வேணாலும் போலாம், அதனால வரல. என்னமா அப்படிதானே? என்ன சொல்றது, தப்பா சொல்றேனா? அஜரத்து எங்க இஷ்டம் அஜரத்து, நீங்க கிளாஸ் வச்சுட்டா 10 மணி நீங்க சொல்லிட்டா நாங்க வந்துடணுமா? எங்க விருப்பம், நாங்க எப்ப வருவோமோ அப்பதான் வருவோம். என்ன அப்படி இருக்கா இல்லையா? உங்க விருப்பத்துல தானே வந்தீங்க, சரியா இல்லையா? அப்ப நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குங்க, அந்த விருப்பத்தின்படி தான் நம்ம செய்யறோம். நம்ம ஒரு செயலை செய்யும் போது நம்மள யாரோ கழுத்துல கத்தியை வச்சு நிர்பந்திக்கிறாங்க, இந்த ஒரு மூடி மாதிரி, ஒரு கல்லு மாதிரி, அந்த மாதிரியா நம்ம நம்மளை விளங்குறோம்? இல்ல. அப்ப நமக்குன்னு ஒரு நாட்டம், நமக்குன்னு ஒரு விருப்பம் என்பதையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், புரியுதா? அதே போல அந்த விருப்பமா இருந்தாலும் அந்த விருப்பம் நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது. ஏன்? இந்த உலகமும் உலகத்தில் உள்ளது யாருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கு? அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கு. அதனால அல்லாஹ்வை மீறி நம்ம எதையும் நாடிட முடியாது. அப்ப தக்தீரும் இருக்கு, மனிதர்களுக்கு என்ற சுய விருப்பு வெறுப்பு நாட்டம் தேர்வு உரிமையும் இருக்கிறது. அப்ப தக்தீரே இல்லை, எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு நம்ம செய்யறோம் என்று சொல்வதும் தப்பு. எல்லாமே தக்தீர் தாங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க, புரியுதா? அப்படின்னு தக்தீருக்கு கீழே நம்மை நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நாம் விளங்கிக் கொண்டு எல்லா அமல்களையும் விட்டு விடுவது, அதுவும் தப்புங்க. ஆனா இதுல மனுஷன் இருக்கா பாத்தீங்களா, இந்த தக்தீரை காரணம் சொல்லி எங்க அவன் தப்பிக்க பாப்பான்னு சொன்னா, இபாதத்து ஈமான அமல்கள் விஷயத்துலதான். இப்ப ஒருத்தர் சொல்றான், அல்லாஹ் நாடுனா நானும் தொழுகையாளி ஆயிடுவாங்க, தக்தீர்ல நானும் தொழுகையாளி ஆகணும்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா, நானும் தொழுகையாளி ஆயிடுவேன். நீங்க எப்படி தொழுகையாளி ஆகணும்னு தக்தீர்ல இருந்துச்சோ அதனால நீங்க தொழுகையாளி ஆயிட்டீங்க. அந்த மாதிரி நானும் தொழுகையாளியா ஆகணும்னு தக்தீர்ல இருந்தா நானும் தொழுகையாளியா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றானுல்ல. உண்மையிலேயே இந்த அறிவாளி சொல்றது, அவனுடைய கூற்றுல அவன் உண்மையானவனா இருந்தால், அவனுடைய கூற்றுல அவன் உண்மையானவனா இருந்தா அவன் சாப்பிட உட்காரும்போது சாப்பாடு பிடிக்கிறது. சாப்பிட உட்காரும்போது ஏண்டா நீ சாப்பிடுறதுக்கு வந்த, அவனுக்கு காய்ச்சல் வருதுல்ல மருந்து சாப்பிட போறான்ல, மருந்து சாப்பிடாத. ஏன், உனக்கு தக்தீர்ல இருந்தா சாப்பாடு தானா அவன் வயிற்றுக்குள்ள போகும்டா. என்ன, உனக்கு தக்தீர்ல இருந்தா மருந்து தானா அவன் வயிற்றுக்குள்ள போகும், நீ தானா குணமாயிடுவ, நீ ஏன் மருந்து சாப்பிடுற? அப்ப உடம்பு வலிக்குது காய்ச்சல்னா டாக்டர்கிட்ட மருந்து கேட்பான், அதுக்கு வந்து தக்தீர் காரணம் இல்ல. பசிச்சா சாப்பிடுவான், அப்ப சொல்லுவான் எங்க சாப்பிட்டாதானங்க பசி போகுமா? அப்பெல்லாம் வந்து தக்தீர் அவனுக்கு வராது. தக்தீர் எப்ப வரும் அவனுக்கு? நீங்க தொழுவ சொன்னா தக்தீர் வரும், குரான் உத சொன்னா தக்தீர் வரும், இபாதத்து செய்ய சொன்னா தக்தீர் வரும், அமல் செய்ய சொன்னா மட்டும் தக்தீர் வந்துடும். அப்ப இவர்கள் யாரு? சோம்பேறிகள், பொய்யர்கள். இப்ப பாருங்க இமாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் மிகைத்தது, அடியார்களுக்கு எதுவும் கிடையாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர. அடியார்கள் எதையும் நாட முடியாது, அல்லாஹ் அவர்களுக்கு நாடியதை தவிர. அடியார்களுக்கு அல்லாஹ் எதை நாடினானோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஃபமா ஷா லஹும் கான, அவர்களுக்கு அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஃபமா லம் யகுன், எதை அவர்களுக்கு அல்லாஹ் நாடவில்லையோ அது நடக்காது. அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மஷியத்திற்குள்ள இது எல்லாமே அவனுடைய நாட்டங்க, அவனுடைய நாட்டம், அவன் நீதமாக அவன் அதை செய்கிறான். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா விரும்பியவரை நேர் வழி காட்டுகின்றான், விரும்பியவருக்கு சுகம் அளிக்கிறான், பாதுகாக்கின்றான். புரியுதா? இது அவனுடைய ஃபதுல், அவனுடைய மேல்மிச்சமான அவனுடைய கிருபை, அவனுடைய கருணையால் அவன் செய்கிறான். சிலர் அல்லாஹ் சோதிக்கிறான், சிலர் அல்லாஹ் கைவிட்டு விடுறான். இது என்ன அல்லாஹ் செய்யற அநியாயமான்னு சொன்னா இல்லை, அல்லாஹுத்துல அதில் அவனுடைய நீதத்தின் அடிப்படையில் அவன் அதை செய்கிறான். அந்த மனிதன் அதற்கு தகுதியானவன், எனவே அல்லாஹ் அவனோடு அப்படி நடந்து கொண்டான். அப்ப சுருக்கமா, அல்லாஹ் யாரை சொர்க்கத்திற்கு அனுப்பினானோ அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அல்லாஹ் யாரை நரகத்தில் போட்டானோ அது அல்லாஹுடைய நீதம். யாரு சொர்க்கத்துக்கு போனாங்களோ அது அல்லாஹ்வுடைய அருள், யார் நரகத்திற்கு சென்றார்களோ அது அல்லாஹ் அவருடைய நீதத்தின்படி அவர்களை சோதித்தான். படைப்புகளை தன் அறிவால் படைத்தான். 19, அவர்களுக்கு விதிகளை ஏற்படுத்தினான். 20, அவர்களுக்கு தவணைகளை நிர்ணயித்தான். 21, அவன் அவர்களை படைப்பதற்கு முன்பு
அவனுக்கு ஏதும் மறைந்திருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களை படைப்பதற்கு முன்பே அவன் அறிந்திருந்தான். 22. அவனுக்கு கீழ்படிய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து அவர்களை தடுத்தான். 23. அவனுடைய ஏற்பாடு மற்றும் நாட்டத்திற்கு ஏற்பவே அனைத்தும் நடக்கின்றன. அதான் தக்தீர். அவனுடைய நாட்டம்தான் நிறைவேறும். அவனுடைய நாட்டம்தான் நிறைவேறும். நீங்க என்னத்தை தான் தலைகீழ நின்னாலும் சரி, புரியுதா, என்னத்த முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சி தான் உங்க மேல கடமையை தவிர அந்த முயற்சியினுடைய ரிசல்ட்டை கொண்டு வர்றது அல்லாஹ் நாடினாதான். அவன் அடியார்களுக்கு நாடியதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். அதை தவிர அவர்களுக்கு வேறு நாட்டமில்லை. அவன் அவர்களுக்காக நாடியது நடந்தது நடக்கும். அவன் நாடாதது நடக்கவில்லை நடக்காது. 24. அவன் நாடியவருக்கு நேர் வழி காட்டுகிறான். அவரை பாதுகாக்கின்றான். அவருக்கு சுகம் அளிக்கின்றான். இவை அவனுடைய கருணையே. இவை அவனுடைய கருணையே ஆகும். நாடியவரை வழிகேட்டில் விட்டு விடுகிறான், கைவிட்டு விடுகிறான், சோதிக்கின்றான். இவை அவனது நீதியே. அனைவரும் அவனுடைய நாட்டத்தில் அவனுடைய கருணை மற்றும் நீதிக்கிடையே சுற்றி வருகின்றனர். அப்ப படைப்புகள், ஒன்று அல்லாஹ்வுடைய நீதி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய அருள். இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில தான் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வுல நம்ம என்னென்ன விஷயங்களை படித்தோமோ அதன்படி ஈமான் கொள்வதற்கும் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கும் உதவி செய்வானாக. அல்லாஹும் அக்ஸிம் லனா மின் கஷியத்திக மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மா அஸீக வ மின் அல் யகீன் மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா வ மின் அல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத்தக். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.